بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இதுவரை இந்த மின்ஹாஜுல் முஸ்லிம் அப்படி என்று அழைக்கப்படக்கூடிய ஷேக் அபூபக்கர் அல் ஜஸாயிரி அவர்களுடைய நூலில் மூன்று ஃபசல்கள் வரைக்கும் படித்திருக்கிறோம். அதில் ஒரு சுருக்கமான ஒரு மீட்டல் முதலாவது ஃபசலிலே, அதாவது அல் ஈமானு பில்லா, இறைவனது இருப்பை நம்புதல் அப்படி என்ற ஒரு பாடம் போட்டிருந்தார். அது பொதுவாக அல் ஈமானு பில்லா அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல் என்ற கருத்தில் உபயோகப்படுத்தப்படும். ஆனால் அந்த இடத்துல அவருடைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் இறைவனது இருப்பு, இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அதாவது நாஸ்திகத்துக்கு எதிரான பதில் என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக தௌஹீத் என்பதை மூன்று வகையாக பிரித்து நம்ம படிச்சுட்டு வரோம். தௌஹீத் ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வசிஃபாத் அப்படி என்ற பகுதி. அதில் நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு அறிமுகம் பார்த்தோம். ஏன் அப்படி பிரித்தாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் இப்படி பிரித்தாங்களான்ட்டு கேட்டால் இல்லை. அப்படி பிரிப்பதற்கான காரணம் என்ன, தௌஹீதை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், அதில் மூன்று வகையெல்லாம் என்னது இல்லை. ஆனால் மூன்று வகை என்று பிரித்ததற்கான காரணம், பின்னால பிற்காலத்தில் தௌஹீதை சரியாக புரிந்து கொள்ளாமல் மக்கள் அதுக்கு வேற வேற விளக்கம் கொடுக்க ஆரம்பித்த நேரத்தில் தௌஹீதை புரிய வைப்பதற்காக தௌஹீதுடைய விஷயங்கள்ல இந்த மூன்று அடங்கும். ருபூபியான்ற பகுதி அடங்குது, ரப்பை ஏற்றுக்கொள்ற பகுதி அடங்குது, இலாக ஏற்றுக்கொள்ற பகுதி அடங்குது, அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள் சம்பந்தமான பகுதி அடங்குது. இதெல்லாம் இறைவனை ஓர்மைப்படுத்தினால்தான் முழுமையான ஒரு தௌஹீத்வாதியாக என்ன செய்வான், அவன் இருப்பான். இதை மட்டும் நம்பினா மட்டும் என்ன செய்யாது, அது தௌஹீத்வாதியாக மாறிவிடாது என்பதற்காகத்தான் என்ன செஞ்சாங்க, மூன்றாக பிரித்தார்கள் என்பதை பார்த்தோம். அதுக்கு பின்னால தௌஹீது ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வசிஃபாத் என்றால் என்னடி நம்ம என்ன செய்தோம், படித்துட்டு வந்தோம். அதில் முதலாவதாக அதாவது ருபூபியா, இறைவன் ஒருவன் அதாவது எம்மை படைத்தான், படைப்பு விஷயத்திலும் நிர்வாக விஷயத்திலும் இறைவன் என்பவன் ஒருவன் தான், அதில் யாரும் கூட்டு என்னது இல்லை என்பது தௌஹீது ருபூபியா. அதே போல எவன் படைத்தானோ எவன் நிர்வகிக்கிறானோ அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அப்படி என்பது தௌஹீது உலூஹியா. அடுத்தது தௌஹீது அஸ்மா வசிஃபாத், எந்த ரப்பை நம்ம வணங்குறோமோ, எந்த ரப்பை நாம் படைத்தவனாகவும் அதாவது நிர்வகிப்பவனாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த ரப்புடைய பண்புகளும் பெயர்களும் அவனுக்கே உரியவைகள், இதில் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டாக மாட்டார்கள் அப்படி என்பதுதான் அஸ்மா வசிஃபாத். இதுவரைக்கும் நம்ம என்ன செய்தோம், படித்தோம். அதில் உலூஹியா ருபூபியா சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாகவும் படித்தோம். நான் வந்து மின்ஹாஜுல் முஸ்லிம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு இது போட்டேன், ஒரு 12 பக்கம் கொண்ட ஒரு தொகுப்பு. அந்த தொகுப்பில் எல்லா ஆதாரங்களும் என்ன செஞ்சுக்கிறோம், தமிழில் ஏற்கனவே நான் எழுதின ஒரு கட்டுரையாது, அதில் முழுமையாக எல்லா ஆதாரங்களையும் அதில் பதிவு செஞ்சு குர்ஆனில் வரக்கூடிய ஹதீஸில் வரக்கூடிய செய்தியெல்லாம் பதிவு செஞ்சு அதை போட்டிருந்தேன். அதை நீங்கள் ஒரு மீட்டர் செஞ்சாலும் இந்த இதை பற்றி என்ன ஒரு விளக்கம் என்ன செய்யும், அது கிடைக்கும். லாசிம் கடமையாண்டில் ஒரு ஒப்பிட்டுக்காக வேண்டி அதை நான் என்ன செஞ்சேன், பதிவு செஞ்சுருந்தேன். இப்போ அடுத்த பகுதியாக நாங்கள் அஸ்மா வசிஃபா சம்பந்தமான பகுதி இன்ஷால்லா இந்த தொடரில், அதாவது நம்ம தௌஹீதை விரித்து படிக்கக்கூடிய இந்த தொடரில் இது கடைசி வகுப்பாக என்ன செய்யும் இருக்கும். அடுத்த வாரம் அல் ஈமானு பில் மலாயிகா, மலக்குமார்களை ஈமான் கொள்ளுது என்ற பகுதிக்கு நம்ம போவோம். இப்போ இந்த நேரத்தில் அஸ்மாவ சிஃபாத்துக்கள் சம்பந்தமாக ஒரு சில அடிப்படைகளை அஸ்மாவ சிஃபாத் சம்பந்தமாக அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட வகையில் நம்ம விளங்கப்படுத்தலாம். எந்த அளவுக்கு நம்ம விரிவாக போக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம், விரிவாக போகலாம். ஆனால் இந்த இடத்துல நோக்கம் வந்து அதாவது சுருக்கமாக ஒரு முழுமையான அறிமுகத்தை எடுத்துக்கொள்வது, சுருக்கமாகவும் ஒரு முழுமையான அறிமுகத்தை எடுத்துக்கொள்வதுதான் இந்த இடத்துல அஸ்மா வசிஃபா சம்பந்தமான நோக்கம். அதனால் அஸ்மா வசிஃபாத்தில் சுருக்கமான சில முக்கியமான அடிப்படைகள், நம்ம கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படைகள், வழிகேடுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பில், அதே போல அதாவது மற்றவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பில் அப்படி போகாமல் அதுக்கு முந்தியுள்ள நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அமைப்புகள் இருக்குது, இவைகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம ஒன்றொன்றாக நம்ம படிப்போம். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், முஅல்லிஃப் சில காயிதாக்கள் இதில் கொண்டு வந்திருக்கிறார், அதாவது முஅல்லிஃப் அந்த ஆசிரியர் வந்து கொண்டு வந்த செய்திகளை நான் முதலாக என்ன செஞ்சிடுறேன் சொல்லிடுறேன். அதிலே ஒரு 4-5 விஷயங்களை அவர் என்ன செய்து விடுகிறார், சொல்லி விடுகிறார். எஞ்சிய பகுதியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதலாவது அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை ஞாபகம் மூட்டிக்கொள்கிறேன். முதல் காயிதாவாக அதை வச்சுக்கிறோம், முதல் அடிப்படையாக அது என்ன அப்படி என்று சொன்னால், அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாஹுடைய பண்புகளும் தன்னகத்தே அழகானவைகள். இன்னொன்றால எல்லாம் என்ன செய்யாதது, அழகாகல. அல்லாஹுடைய பெயர்களும் பண்புகளும் தன்னகத்தே அழகானவைகள். தன்னகத்தை அழகானவைகள் சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் சூரத்துல் ஆராஃப்ல, வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு பெயர்கள் உண்டுன்னு அல்லாஹ் சொல்லாம அழகான பெயர்கள் உண்டு. அல்லாஹுக்குரிய பெயர்கள் அழகானவைகள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அழகான பெயர்கள் என்பதை சரியா விளங்கணும். நம்ம அழகான பெயர் எதை நினைக்கிறோம் தெரியுமா, சும்மா ஒரு கோயின் அப்படி திரு மேலுக்கு கீழே போட்டு சத்தம் வந்து அது அழகான பெயர். உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைக்கு வைக்கணும்னு சொல்றோம் நீங்களே, ஒரு மேலே கீழே போட்டு அவர் சத்தம் கடிச்சுன்னு வைங்களே, அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லுங்கன்றாங்க. ஜெட்ல வர மாதிரி, எப்படி ஜெட்ல வர மாதிரி பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அழகான பெயர். அல்லது ஏல ஆரம்பிக்கணும், எஸ்ல முடியணும், சரியா? இந்த அழகான பேர் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அழகான பேருன்னு ஒருவேளை அந்த ஸ்டைல் நல்லா வைக்கிறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அழகான பேருன்னு எங்களது பார்வையில் உள்ள பேர்கள் வேறு, நமக்கு வைக்கிற பேர்கள். அது அழகான பேர் இல்லை, இது அவ்வளவு நல்ல பேர் இல்லை, உச்சரிக்க கஷ்டமா இருக்குது, அதை அல்ல அழகுன்னு சொல்லல. அந்த அழகு அல்ல என்ன செய்யல சொல்லல. அல்லாஹு தஆலா இங்க சொல்லக்கூடிய அழகு என்பது தன்னகத்தே உள்ள அழகுன்றது நான் சொல்ல வரேன். அந்த புரிஞ்சுக்க, இந்த அழகுக்கு அந்த அழகுக்குள்ள வித்தியாசம். அல்லாஹு தஆலா தனக்கு அழகான பெயர்கள் உண்டு, நல்ல பெயர்கள் உண்டு அப்படி என்றால், அதனுடைய அமைப்பு, அதனுடைய முறை, அதனுடைய பேர் வந்து ஆரம்பிச்சு முடிகிற அந்த எழுத்து ஓட்டம் அதை சொல்லலல்ல. அதான் நம்மட பார்வையில் அழகு. எங்களது பார்வையில் அழகுன்னா பேருக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கும் நம்ம இப்ப நினைக்கிறதே இல்லை. பேருக்கு அவனுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினைப்போம் என்று சொன்னால், அந்த பேர் நல்ல பேரா இருக்குது, ஸ்டைலா இருக்குது அப்படி என்றுதான் நம்ம நினைப்போம். அந்த அழகை எல்லாம் சொல்லல. பேர் அழகானது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான்னா, அதுக்கு அசலான ஒரு அழகு இருக்குது. அந்த பேருக்கு அசலான ஒரு அழகு அப்படின்னா, அந்த பேர் உண்மையானது. அந்த பேர் உண்மையானது. அல்லாஹு தஆலா தனக்கு ஒரு பேர் சூட்டினான். இந்த உலகத்துல எவருக்கும் எந்த பேர் சூட்டினாலும் நூத்துக்கு நூறு உண்மையாக இருக்காது. ஒருவருக்கு வீரர் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் சூட்டப்பட்டீங்களே, அவர் ஒரு 15 இடத்துல கோழையா தான் இருப்பாரு. அவர் உண்மையிலே வீரராக இருந்தாலும் ஒரு 15-20 இடத்துல என்ன செய்வாரு, கோழையாகத்தான் இருப்பாரு. அதே போல வெற்றியாளர் என்ன, அவர் 20 விஷயமா என்ன செஞ்சிருப்பாரு, தோற்றுத்தான் இருப்பார். அப்ப அது அழகான பேர் இல்லை, முழுமையாக அவருக்கு அழகு இல்லை. ஆனா அல்லாவை பொறுத்த வரைக்கும் அந்த பேர் அளவுக்கு அல்லாஹு தஆலா அல்ல சொல்லப்படுற அந்த முழு அழகும் அல்லாவுக்கு என்னது உண்டு. இதுதான் அழகுன்றது. அப்ப அல்லாஹ் இது முதல் காயிதா, அல்லாஹுடைய பெயர்களும் அல்லாஹுடைய பண்புகளும் தன்னகத்தே அழகானவைகள் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனால அல்லாஹு தஆலா சொல்றான், வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா, அல்லாஹுக்கு அழகான நாமங்கள் உண்டு, அதை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இது முதல் அம்சம். இரண்டாவது காயிதா, அதை நான் ஒரு 4வது 5வதுல விரிவாக நான் சொல்லுவேன். ஆனா குர்ஆன் வசனத்தை முழுசா சொல்வதற்காக வேண்டி, வதருல்லதீன யுல்ஹிதுன ஃபி அஸ்மாஇஹி சயுஜ்ஸவுன மா கானூ யஅமலூன். வதருல்லதீன யுல்ஹிதுன ஃபி அஸ்மாஇஹி, அல்லாஹுடைய பெயர்களில் யார் இல்ஹாது செய்கிறார்களோ. நான் ஏற்கனவே இல்ஹாத பத்தி சொன்னேன். இல்ஹாத் என்பது அல்லாஹுடைய பெயர்களையும் சிபத்துக்களையும் செய்யக்கூடிய குஃபுருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இல்ஹாத் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஆனா அரபுல இன்றைக்கு டேமாக முல்ஹித் அப்படின்னு சொன்னா நாஸ்திகவாதிக்கு சொல்லுவாங்க. நாஸ்திகம் பேசுறவங்களுக்கு அரபுல முல்ஹித் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதிஸ்டுக்கு சொல்றது. ஆனால் குர்ஆன் அல்லாஹ்வுத்தல அஸ்மாவசி பாத்தை மறுக்கக்கூடியவருக்கு அல்லாஹ்வுத்தல சொல்றான். அப்ப இல்ஹாத் அல்லாஹ்வுடைய அஸ்மாவசி பாத்துல வரும். இல்ஹாத் என்பது அல்லாஹ்வுடைய அஸ்மாவசி பாத்துக்கள்ல வரும். அது என்னென்ன வகையில வரும் என்பதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், ஒரு 6வது 7வது காயிதாக்களை கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். இல்ஹாத் எப்படி அல்லாஹ்வுடைய அஸ்மாவசி பாத்துல இல்ஹாத் என்றது எது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், யார் அல்லாஹ்வுடைய அஸ்மாவசி பாத்துக்களிலே குஃபர் செய்கிறார்களோ, இல்ஹாத் செய்கிறார்களோ, அவர்களை விட்டு விடுங்கள் என்றான். அப்ப நம்ம எதை தெரிஞ்சிருக்கணும், எது இல்ஹாத் அஸ்மாவசி பாத்துக்கள்ல, எது இல்ஹாத் பேர்கள்ல பண்புகள்ல, எது குஃபர் என்பதை நம்ம என்ன செய்யணும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு 5வது 6வது கட்டமாக சொல்கிறேன். இது அப்ப முதலாவது காயிதா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் அழகானவைகள் என்பது அம்சம். அடுத்ததாக அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் சம்பந்தமாக இவர் சொல்லக்கூடிய இன்னொரு, அதாவது முதலாவது குர்ஆன் வசனத்தை சொல்லியிருந்தாரு, அதுக்கு பிறகு சில அடிப்படைகள் என்ன செய்யறாரு சொல்லிக்கின்னு போறாரு. அதுல இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலாவுக்கு இரண்டாவது காயிதா அல்லாஹ்வுடைய அதாவது அஸ்மாக்கள் எல்லாமே சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலாவுடைய எல்லா பெயர்களும் அது பெயருந்தான் பண்பையும் உள்ளடக்கி இருக்கும், பண்பையும் உள்ளடக்கி இருக்கும். அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும் என்ன செய்யும், பண்பையும் உள்ளடக்கி இருக்கும். நம்ம பார்த்தோம் சென்ற வாரம் ஒரு ஞாபகம் ஊட்டலுக்காக காயிதான் அடிப்படையில், ரஹ்மான் எந்த பெயர், ரஹ்மான் அல்லாஹ்வுடைய பெயர், என்ன சிபத்தை உள்ளடக்கி இருக்கும், ரஹ்மத். மலிக் அல்லாஹ்வுடைய பெயர், மாலிக் அல்லாஹ்வுடைய பெயர், எந்த சிபத்தை உள்ளு கடைக்கு இருக்குது, முல்க் ஆட்சி என்பது. ஜப்பார் அடக்கியாளக்கூடியவன், ஜபர் என்ற சிபத்தை அல்லாஹு தஆலா ஜபரூத் என்ற சிபத்தை வைத்திருக்கிறான். அதே போல ரஹீம் ரஹ்மத் என்ற சிஃபத்து. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹு தாலாவுடைய ஒவ்வொரு பெயர்களும் அவரையும் அல்லாஹையும் குறிக்கிறது, அல்லாஹுடைய பண்பையும் என்ன செய்கிறது குறிக்கிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரெண்டு விரிவாக பார்த்தாதான். மூன்றாவது என்னன்னு சொன்னால், அல்லாஹுடைய அல்லாஹு தாலா பேர் சொன்னா அதுல பண்பு அடங்கும், பண்பு சொன்னா அதுல பேர் அடங்காது. மூன்றாவது காயிதா, பண்பு சொன்ன அல்லாஹ் பண்பை மட்டும் சொல்றான்னு வைங்களேன், அப்ப நம்ம பேர் எடுக்க கூடாது. அதுல இருந்து அல்லாஹு தாலா குழந்தை யஹபு லிமை யஷாவு இனாதா வயஹபு லிமை யஷாவு துக்கூர் அவ யுஸவ்விஜுஹும் துக்ரானன் வ இனாதா அல்லாஹ் வயஜாலு மை யஷாவு அகைமா. அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான், யஹபு வழங்குகிற ஹிபா, பெண் குழந்தையை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு என்னது இரட்டை குழந்தையை கொடுக்கிறான், நாடியவர்களை குழந்தை பெறாத தன்மைக்கு ஆக்கி விடுகிறான். அதாவது அக்கையும் மலடி அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். இது தமிழுடைய பிரச்சனை, சரியா அரபுடைய பிரச்சனை அல்ல. அப்படி தமிழ் அந்த சொல்றது மட்டும்தான் என்ன செய்யுது இருக்குது, அது பொருத்தமான எனக்கு மொழிபெயர்ப்பு மாதிரி என்ன செய்யலை விளங்கலை. அக்கும் என்பது, அக்கும் என்பதற்கு தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்கிறது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு மாதிரி விளங்கலை. ஆனா தமிழ் தமிழா எல்லா வகையிலும் அழகாக இருந்தாலும் இங்க கொடுந்தமிழ் தான், இது செந்தமிழ் இல்லை. எது இந்த அக்கும் என்ற வார்த்தைக்கு இன்றைக்கு தமிழ்ல உள்ள மொழிபெயர்ப்பு வந்து அழகாக மொழிபெயர்க்க முடியாம இருக்கிறது இல்லை. ஆனா அரபுல அது அழகாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு, அரபுல அழகா. அதனால நம்ம எப்பயும் மொழிபெயர்க்கிற நேரத்தை அந்த சொல்லு மொழிபெயர்க்க கூடாது. எப்படி நம்ம சொல்லணும்னு சொன்னா, குழந்தை என்னது பெறாதவர்களாக அல்லாஹு தாலா ஆக்குகிறான், அப்படித்தான் என்ன செய்யணும் நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அப்ப யஹபு லிமை யஷா இனாதன் ஓ யஹபு லிமை யஷா உஸ்துகுர், யா நாடியவர்களை அல்லாஹு தாலா என்னது அதாவது இந்த குழந்தை பெறாதவராக அல்லாஹு தாலா ஆக்குகிறான். இந்த இடத்துல அல்லாஹு தாலா அந்த அக்கீதாவுக்கு வெளியவாக இருந்தாலும் பெண்ணை ஆக்குகிறான் அல்லாஹு தாலா சொல்லல. அந்த இடத்துல அல்லாஹு தாலா வயஜாலு மை யஷா அகைமா, நாடியவர்களை குழந்தை பெறாதவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறான், பெண்ணை மட்டும் சொல்லல. ஆணையம் சேர்த்தா என்ன செய்யறான், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கிறான், அது என்னது ஆணுக்கு சேர்த்தா எடுத்துக்கொள்றோம். நாடியவர்கள் இறக்கிற குழந்தை கிடைக்கணும், யாரை சேர்த்து எடுத்துக்கொள்றோம், ஆணையம் சேர்த்து எடுத்துக்கொள்றோம். குழந்தை பெறாதவர் ஆகிறோம் டக்குனு பெண்ணுக்கு போட்டுருது, விளங்கிட்டா? அப்படி இல்ல, இரண்டு பேரும் அப்படி எல்லாம் ஆக்குறான் அப்படின்னு அது அல்லாவுடைய நாட்டம், மஷியர் அல்லாவுடைய நாட்டம். ஆனா தமிழ் உள்ள அந்த டிரான்ஸ்லேஷன் இதுக்கு மெச்சாகி வரணும்ன்றது இல்ல, அது அது அந்த தமிழோடு உள்ள அம்சம் அது. அப்ப இதுல என்ன முக்கியம்னு சொன்னால், யஹபுன்ற வார்த்தை வருது, இதை வச்சு ஒரு ஆள் அல்லாஹு தாலா குழந்தை எடுக்கிறான் அப்படி எடுத்து வச்சு அல்லாவுக்கு பேரோண்டு உருவாக்கி ஏ குழந்தை கொடுப்பவனேன்னு நினைச்சக்கூடாது, துவா கேட்கக்கூடாது. அல்லாஹு தாலா தனக்கு அந்த பேரை சொல்லி இருந்தாலே தவிர, அல்லாஹு குழந்தை கொடுப்பவனே என்று அந்த அல்லாஹுக்கு பேர் சொல்றது இருக்குதே, நம்ம அழைப்பதற்காக பிரார்த்தனைக்காக சொல்ற அம்சம் அது வருகிறேன். எதை உதாரணமாக, யாழ நீ நாடியவங்களுக்கு குழந்தை கொடுக்குறாய், உனக்கு தான் அந்த ஆற்றல் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை தான் என்பது வேற. குழந்தை கொடுப்பவனே என்பது அல்லாஹுக்கு ஒரு பேர் என்ன செய்யறோம், நம்ம சூற்று அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, வஹாப் அப்படி என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லி இருந்தாலே தவிர என்ன செய்யக்கூடாது, உபயோகிக்க கூடாது. இப்ப வஹாப் அல்லாஹு தாலா என்ன செஞ்சுக்கிறான், சொல்லி இருக்கிறான், தனக்கு வந்து வஹாப் என்று சொல்லிக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், அதை எடுக்கலாம். இதே மாதிரிதான் நீங்க எல்லா இடங்களையும் என்ன செய்யணும், அல்லாஹு தாலா தனக்கு என்ன சிஃபத்தை சொல்லி இருக்கிறான் அந்த சிஃபத்தோட நிறுத்திக்கிறோம். அதிலிருந்து பேரை பிரிச்செடுத்து என்ன செய்யக்கூடாது, பேர் அல்லாஹு தாலாவுக்கு நம்ம சொல்லக்கூடாது. உதாரணமா யஃபாலுமா யுரீத், விரும்புகின்றவனை விரும்புவற்று அல்லாஹ் செய்வான், யுரீதண்டா அல்லாஹ் விரும்புகிறான், விரும்புகின்றவற்றை அல்லாஹ் செய்வான். அப்படி ஒன்னே அல்லாஹுக்கு முரீத் என்று பேர் வச்சிடக்கூடாது. யுரீத் என்றது அதனுடைய அல்லாஹ்வுடைய பேராக என்ன எடுக்கலாம் தெரியுமா, முரீத். யா முரீத் என்ன செய்யக்கூடாது, பேர் வைக்க கூடாது. என்ன காரணம், அல்லாஹ் பண்பத்தான் சொன்னானே பேர் அல்லாஹ் என்ன செய்யல சொல்லவில்லை, எனவே பண்புகளில் இருந்து பேர் எடுக்க கூடாது. இது மூன்றாவது அடிப்படை, இது மூன்றாவது அடிப்படை, பண்புகளில் இருந்து நாம் பெயர் என்பதை என்ன செய்யக்கூடாது சூட்டக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதா, பெயர்கள் இருந்து பண்புகள் எடுக்கலாம், பெயர்கள் பண்புகள் இருந்து பெயர் எடுக்க கூடாது. நான்காவதாக, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள் அஸ்மா வ சிஃபாத் என்ற பிரிக்கிறத எப்படி நீங்க பிரிக்கணும்னா, இப்ப அஸ்மா என்ற சொல்ல விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பொதுவாக அல்லாஹ்வுடைய பண்புகள் என்று வரக்கூடியவைகள் எப்படி நீங்க பிரிக்கணும்னா, இரண்டா பிரிச்சுக்கணும், இரண்டாக பிரித்து கொள்ளணும். ஒன்று அதுக்கு சொல்லுவாங்க சிஃபாத்து தாத், தாத் என்று சொல்ற தமிழ்ல சரியா மொழிபெயர்க்கா சுயம், சுயம் என்று சொல்லுவாங்க. சுயம் என்று சொல்ற ஒருவரோட இருப்பை குறிக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, இருப்பை குறிக்கக்கூடியதுக்கு தான் சுயம் என்றது. ஒருவர் இருக்கிறாரா அப்படி என்பதை குறிக்கக்கூடியது தான் சுயம் அப்படி என்றது. இப்போ நான் சென்ற வாரம் அல்லாஹு தாலா இருக்கிறானா, அல்லாஹு தாலா அரிசில் இருக்கிறான் என்பதை பற்றி நான் என்ன செய்தேன், நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அல்லாஹு தாலா அரிசில் இருக்கிறான் என்பதை பற்றி நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். இப்போ அல்லாஹு தாலா அரிசில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹு தாலா அரிசில் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இருக்கிறான் என்பதை நம்ம தமிழில் பிரச்சனை இருக்குது, ரெண்டு இருக்கைக்கு தமிழில், ஒன்று இப்படி உட்கார்றது, இன்னொன்று வீட்டில் வாப்பா இருக்கிறான்னு கேட்டால் என்ன அர்த்தம் என்ன, உட்கார்ந்து இருக்கிறான்னு கேட்டால் அர்த்தம் இல்லை, அங்கே அர்த்தம் என்ன, அவர் வீட்டில் இருக்கிறாரா என்பது அர்த்தம். அப்ப இதுல இது வந்து தமிழ் மொழியில இருக்கிறானா இல்லையா என்ற வார்த்தை இரண்டுக்கும் யூஸ் பண்ணப்படுது. எதுக்கு? உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணப்படுது, இருக்கிறதுக்கு உள்ள, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், அவர் இருக்கிறாரா இல்லையா அதுக்கும் யூஸ் பண்ணப்படுது. தமிழ்ல இரண்டுல ஒன்று தான் சாய்ஸ் பண்ணணும், ஒன்று உட்கார்றத சாய்ஸ் பண்ணணும் அல்லது இருக்கிறத சாய்ஸ் பண்ணணும். ரெண்டு கருத்தையும் உள்ளடக்கியது இருக்கிறது, விளங்கிட்டா? ஆனா ஒரு கருத்தை மட்டும் உள்ளடக்கியது உட்கார்றது. உட்கார்றதுன்ற வார்த்தையை நான் சாய்ஸ் பண்ண இயலாது, இருக்கிற வார்த்தையை தான் என்ன செய்யலாம், அந்த இடத்துல சாய்ஸ் பண்ணலாம். இதுதான் மிக முக்கியம். அப்ப அல்லாஹ் தஆலா இருக்கிறானா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறான்னு வைங்களேன், அர்ஷின் மீது உயர்ந்து விட்டானா இல்லையான்னு ஒரு பகுதி. அல்லாஹ் தஆலா இருக்கிறானான்னு ஒரு ஆள் கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ் தஆலா இருக்கிறான்னு தான் பதில் சொல்லுவோம். என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நீங்க எப்படி அல்லாஹ் உட்கார்ந்துட்டீங்கன்னு சொல்லுவீங்க, திருப்பி கேட்கலாது. அவர் உட்கார்ந்துட்டீங்கிற கருத்துல என்ன செய்யல, அவர் சொல்லல அல்லாஹ் தஆலா இருக்கிறான்னு. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல இருக்கிறானா, படைச்சோத்தம் இருக்கிறானா என்ற அர்த்தம். இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க ஒரு பெண்மணி கிட்ட, ஐனல்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்கே அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த பெண்மணி பதில் சொல்றா இப்படி, அல்லாஹ் ஃபிஸ் ஸமா, வானத்திலே அல்லாஹ் தஆலா இருக்கிறான் அப்படின்னு பதில் சொல்றான். அகீதாவதி பேசுற நேரத்தில் நம்மளுக்கு நாலு விஷயம் நம்ம கேட்டுட்டோம் என்ற அடிப்படையில என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, உண்டு அதுல உறுதியான பின்னால்தான் பேசணும். அப்ப அல்லாஹ் தஆலா எங்கே இருக்கிறான், ஃபிஸ் ஸமா, வானத்தில். ரசூலுல்லாஹ் சொன்னா அவங்கள விடுதலை செய்யுங்க, ஒரு முஃமினான பெண்ணுன்றாங்க. அந்த ஹதீஸுக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா, அது வந்து அந்த காலத்துல என்ன ஒரு வேலை, கொஞ்சம் பெரிய அறிவெல்லாம் வளர்த்து வளர்ந்துருக்கல, அவங்களோட அறிவு மட்டும் அவ்வளவுதான். ஆனால் ரசூலுல்லாஹ் அங்க கேட்டு மூமினான பெண்ணை என்ன செஞ்சிட்டாங்களா, விடுதலை செஞ்சுட்டு, அவங்க லெவலில் தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன, அவங்களோட லெவலில் விட நம்ம டெவலப் ஆகிக்கிறோம். அகீதால ஒரு நபித்தோழியை விட, நபித்தோழியை விட நம்ம டெவலப் ஆகிக்கிறோம் அர்த்தம். அப்படியே அர்த்தம் ஃபிஸ்ஸமா என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய யூஸ் பண்றான். மன் ஃபிஸ்ஸமா, வானத்தில இருக்கக்கூடியவன் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், பல இடங்கள்ல யூஸ் பண்ணி காட்டுறான். மன் பிஸ்ஸமா, மன் பிஸ்ஸமா, மன் பிஸ்ஸமா, தபாரக், நீங்க தபாரக்கே ஓதுனீங்கன்னா மன் பிஸ்ஸமா என்ற வார்த்தை என்ன செய்யும், வானத்துல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்றாங்க, இரஹமு மன் ஃபில் அர்த், இரஹமுக்கும் மன் பிஸ்ஸமா, உலகத்திலே உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்திலே உள்ளவ என்ன செய்வான், உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். ஹதீஸ்ல நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலுள்ளவன் என்ற வார்த்தையெல்லாம் நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால இருக்கிறாண்ட வார்த்தையோ, மேல இருக்கிறாண்ட வார்த்தையோ, வானத்துல இருக்கிறாண்ட வார்த்தையோ அகீதாக்கு முரணான ஒரு வார்த்தை அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். இது பொதுவாக இருப்போடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது, அரசில் இருக்கிறான் என்ற வார்த்தை. அரசில் இருக்கிறான் என்ற வார்த்தை நம்ம எதுக்கு மொழிபெயர்க்கிறோம், இஸ்தவா அலல் அர்ஷ், தும்மஸ்தவா அலல் அர்ஷ், அது அல்லாஹ் அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் அரசின் மீது இஸ்தவா என்ற வார்த்தை வருது. அரசின் மீது இஸ்தவா என்ற வார்த்தை, இந்த இஸ்தவா என்ற வார்த்தையை ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டு வகையில விளங்கப்படுத்திருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்தவா என்ற வார்த்தையை வழிகட்டவர்களை தவிர்த்து இரண்டு வகையில விளங்கப்படுத்துகிறாங்க. நிறைய சலஃப் அறிஞர்கள், மார்க்கத்தை அதாவது சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள தாபீன்கள் நிறைய அறிஞர்கள், ஜலச அலல் அர்ஷ், அர்ஷின் மீது அல்லாஹ் உட்கார்ந்தான் என்று தஃப்சீர் பண்ணிக்கிறாங்க. எப்படி அர்ஷின் மீது அல்லாஹ் உட்கார்ந்தான் என்று சலஃப் அறிஞர்கள் தஃப்சீர் பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம், இமாம் அபு அப்துல்லாவுடைய சுன்னாண்ட புத்தகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்க, இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய மகன் தர் தந்தை வழியாக நிறைய விஷயம் சொல்றாரு. அதுல அந்த புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஜலச அலல் அர்ஷ், அர்ஷின் மீது உட்கார்ந்த. ஏன் இப்படி சொன்னாங்க, இஸ்தவா என்ற சொல்லுக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா இஸ்தவா என்ற சொல்ல உபயோகித்த எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா அமர்ந்தான கருத்து எல்லாம் வேற இடங்களில் உபயோகித்திருக்கிறான். நீங்களும் உங்களோடு உள்ளவர்களும் கப்பலில் இருந்து விட்டால் அல்லாஹ் சொல்றான். அதே போல வாகனத்தில் ஏறி உட்கார்ந்துறதுக்கு எல்லாம் என்ன சொல்றான், வாகனத்தில் ஏறி உட்கார்ந்த பின்னால சுபஹான் அல்லதி சஹர்லனா ஹாதான் சொல்றோமே, அதுக்கு இஸ்தவான்னு சொல்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இஸ்தவை தூ அலல் குர்சி அப்படின்னு அர்த்தம் என்ன, நான் சேர்ல உட்கார்ந்தேன்னு அர்த்தம். இந்த அடிப்படையில் அமர்ந்தான் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க யாரே, மற்ற அறிஞர்கள். அதுக்கு ஜலச என்ற வார்த்தை உட்கார்ந்து மஜ்லிஸ், உட்கார்ந்த தஃப்சீர் என்ன செஞ்சுக்கிறாங்க, கொடுத்துக்கிறது பாக்குறோம். முரணானது அல்லது அங்க அரிசிக்கு மேல ஆகிறத அந்த செய்தி என்ன செய்யல, அது மறுக்கல. இன்னொரு தஃப்சீர் என்ன சொன்னால், அல்லாஹ் அரிசின் மீது ஆகிவிட்டான், அரிசில் உயர்ந்து விட்டான் என்ற வார்த்தை. அரிசின் மீது ஆகிவிட்டான், அரிசில் உயர்ந்து விட்டான் என்ற வார்த்தை. இப்ப அரிசின் மீது ஆகிவிட்டான், அரிசின் மீது உயர்ந்து விட்டான் அப்படி என்ற வார்த்தையெல்லாம் நம்ம உட்கார்ந்தான் என்ற வார்த்தையில எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்ம உட்கார்ற மாதிரி அல்ல, நம்ம அரிசி ஒரு இடத்துல ஆகிற மாதிரி அல்ல, முல்தசிக்கன்ற அர்த்தம் அல்ல, ஒட்டி இருக்கிறான் அர்த்தம் அல்ல, உட்கார்ன்றா அதுக்கு மேல ஒட்டி இருக்கிறாண்டு அர்த்தம் அல்ல, அல்லது அது மேல இருக்கிறாண்டா ஒட்டி இருக்கிறாண்டு அர்த்தம் அல்ல, அல்லது அதை விட்டு வேறங்கியா இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல. அரசின் மீது இறைவன் ஆகிவிட்டான் சொல்றான், ஆகிவிட்டான் என்பது உண்மை, அது இருக்கையாகவும் இருக்கலாம், உயர்வாகவும் என்ன செய்யலாம் அது இருக்கலாம். ஆனா அரசின் மீது அல்லாஹ் இருக்கிறான் கருத்து அது என்ன செய்கிறது, அது கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு கேள்வி வந்திருந்தது, அதனாலதான் நான் கொஞ்சம் என்ன செய்யறேன், இதை வழங்கப்படுத்துகிறேன். அப்ப இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், அல்லாஹுடைய சிஃபத்துக்கள், இது சுருக்கம், அல்லாஹுடைய சிஃபத்துக்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான செய்யறோம் நம்ம பிரிக்கிறோம். ஒன்று சிஃபாத்து, அல்லாஹுடைய இருப்பை குறிக்கக்கூடிய விஷயம், சிபாத்து தார். உதாரணமா அல்லாஹு தாலா அறிவுள்ளவன், இது வந்து அல்லாஹ்வுடைய தாத்தோடு சம்பந்தப்பட்டது, அதாவது அல்லாஹ்வுடைய இருப்போடு சம்பந்தப்பட்டது, இறைவனுடைய இருப்போடு சம்பந்தப்பட்டது. அதே போல அல்லாஹுடைய குதிரத் சக்தி அல்லாஹோடு, அதாவது இதுல வந்து நம்ம வார்த்தைகளை கவனமாக்கணும். உடல் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா கை இருக்கிறேன்னு ஹதீஸ் வருது, அதுக்கு என்ன உடல்னு சொல்லிடக்கூடாது, உறுப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. கை இருக்கிறத கை இருக்கிறதோடு என்ன செஞ்சிடணும், முடிச்சுக்கணும். அதனால அல்லாஹு தாலாவுடைய இருப்போடு சம்பந்தப்பட்டன்னு சொன்னால் அல்லாஹுடைய அமைப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்ன சொல்லப்படும், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லப்படும். எது அல்லாஹு தாலாவுடைய உதாரணமா அல்லாஹு தாலாவுடைய சிஃபத்து தாத் என்று சொல்றேன்னு சொன்னா இல்ம், அல்லாஹு தாலா அறிவுள்ளவன், அல்லாஹு தாலா குத்ரா ஆற்றல் உள்ளவன், சக்தி உள்ள சிபாத்து தாத்தியா சக்தி உள்ளவன். அதே போல அல்லாஹு தாலாக்கு முல்க் ஆட்சி அதிகாரம் உள்ளவன். அதே போல சம் கேட்கக்கூடியவன், பார்வை உள்ளவன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இருப்போடு என்னது சம்பந்தப்பட்டது. இதை இன்னும் கொஞ்சம் விளங்கணும்னா அதாவது சிபாத் ஃபியாலியான்னு சொல்லுவாங்க, செயலோடு சம்பந்தப்பட்டு இறைவன் வருகிறான். இதுக்குள்ள வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு, இறைவன் வருகிறான் அப்படி என்று சொன்னால் இறைவன் எப்பொழுது வந்து கொண்டிருக்க மாட்டான், ஆனா இல்ம் எப்பொழுது இறைவனோட என்ன செய்யும் இருக்கும், விளங்கிதா வித்தியாசம். இல்மு எப்பொழுது இறைவனோடு இருந்து கொண்டே இருக்கும், குதிரத் சக்தி இறைவனோடு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும், முல்க் இறைவனோடு எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும், சம்ம இறைவனோடு எப்பொழுது இருந்து கேட்கிறது இறைவனோடு இருந்து கொண்டே இருக்கும், பசர் பார்வை இறைவனோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், இறைவன் வருகிறான் எப்பொழுது இருந்து கொண்டிருக்காது. அல்லாஹு தாலா செய்ய நினைச்சாண்டா அதை செய்வான். இதுக்கு சொல்லுவாங்க சிஃபாத் ஃபியலியா, செயல் ரீதியான பண்புகள், செயல் ரீதியான பண்புகள். இது ரெண்டையும் பிரிச்சுக்கணும். உதாரணம் வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உமது இறைவன் வருவான், உமது இறைவன் வருவான், மலக்குமார்களும் வருவார்கள், அல்லது மலக்குமார்கள் சஃபோடு இருக்கின்ற நிலையில் இறைவன் என்ன செய்வான் வருவான். இப்ப இல்ல மஜி இறைவன் வருகிறான் என்ற சிபத்தை எப்பொழுது செஞ்சிருக்கிறதா இறைவன் இல்லை, இதா ஷா இறைவன் நாடினால் செய்யக்கூடியது, நாடாட்டி அது என்னது இல்லை. அவ புரிஞ்சுதா உங்களுக்கு, செயல்பா அதாவது இறைவனுடைய செயலோடு சம்பந்தப்பட்டதும். உதாரணம் அல்லாஹு தாலா மலையை இறக்குகிறான், அப்ப இன்சால் அல்லாஹ்வுடைய சிபத், மலை இறக்குதல் இறைவனுடைய சிபத். எப்பொழுது மலை இறக்கி திருப்பானா இல்லை, அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு பேர் சிபாத் அலியா, செயல் ரீதியான இறைவனுடைய பண்புகள். இன்னும் சில பண்பு இருக்குது இறைவனோடு என்றும் இருக்கக்கூடியவைகள், அது என்ன, சம் கேட்டல் பார்த்தல் சக்தி அறிவு, இதெல்லாம் என்னது இறைவனோடு எப்பொழுதுமே இருக்கக்கூடியவைகள். இறைவன் நாடினால் அவனுடைய செயல்பாடுகள் இருக்குது, அதுக்கெல்லாம் சொல்லுவோம் சிஃபாத் ஃபி அலியா. இது நம்ம பிரிச்சு அறிஞ்சுக்கணும். இந்த கவாயுதுகளை இப்ப நம்ம வழிகேடுகளை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது விரிவா போற நேரத்துல படிக்கணும். ஹக்கை நீங்க படிச்சிட்டீங்கன்னா, இந்த பிரிப்பெல்லாம் நீங்க சரியா பதிஞ்சிட்டீங்கன்னா, வழிகேடு உங்களோட ஒரு நேரம் மோதிர டைம்ல உங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடும், தெளிவாக இந்த அடிப்படைகள் சரியாக இருந்ததுன்னு சொன்னா. அப்ப சிஃபாத் ஃபி அலியா சிஃபாத் தாத்தியா, இறைவனது சுயமோடு பண்பு இருப்போடு சம்பந்தப்பட்ட பண்புகள், செயலோடு சம்பந்தப்பட்ட பண்புகள். எப்படி சொல்லுவாங்க சிஃபாத் தாத்தியா சிஃபாத் ஃபியலியா அப்படின்னு என்ன செய்வார்கள் சொல்வார்கள் என்பதை புரிந்திருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலா இன்னொன்று சொல்வார்கள், இது நம்ம தனியா படிக்க தேவையில்ல, ஞாபகத்துக்காக நான் சொல்லிக்கிறேன். இப்ப அல்லாஹோட சுயமோடு சம்பந்தப்பட்ட பண்புகள், அல்லாஹோட செயலோடு சம்பந்தப்பட்ட பண்புகள்னு சொன்னேன், இது ரெண்டும் சேர்ந்து சில பண்புகள் வரும், ரெண்டும் சேரும். உதாரணமாக கலாம், இறைவனுடைய பேச்சு, இறைவனுடைய பேச்சு என்பது இறைவன் எப்பொழுதும் முத்தக்கல்லிம் தான், பேசக்கூடியவன், பேசக்கூடியவன் இறைவன். அதான் மலக்குமார்களோட இறைவன் என்ன செய்யறான் பேசுறான், எந்த நாளும் இறைவன் என்ன செய்யறான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறான், மலக்குமார்களோட பேசுறான், எந்த நாளும் இறைவன் பேச்சோடு இருக்கிறான். இதன் இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா அது இறைவனோட தாத், எதோட அன்றாடம் இறைவனுடைய சுயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பண்பு. அதே நேரம் கலாமுல்லான்னு எதுக்கு சொல்லுவோம், எதுக்கு சொல்லுவோம், குரானுக்கு, அது அல்லாஹ்வுடைய பேச்சு தானே. வேதத்துக்கென இறைவன் இந்த உலகத்துக்கு வகையாக அறிவிப்பதற்கு செய்தி சொல்வதற்கென இறைவன் பேசக்கூடியது, அது நாடினா என்ன செய்வான் இறைவன் பேசுவான். எனவே இந்த அடிப்படையில இது ரெண்டோடும் என்னது சம்பந்தப்பட்டது, இரண்டோடும் சம்பந்தப்பட்டது. இப்படி ஒரு பிரிப்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி ஒரு வகுப்பை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பல இடங்கள் அது என்ன செய்யும் பிரயோசனப்படும். இப்ப உதாரணமா இஸ்தவா அலல் அர்ஷ், அல்லது அலல் அர்ஷ் இஸ்தவா, அர்ஷின் மீது இறைவன் இஸ்திவா ஆகிவிட்டான், உயர்ந்து விட்டான், இருந்து விட்டான் அப்படி என்ற வசனம் இருக்குதே, இது எதோடு அடங்கும், தாத்தோடு அடங்குமா சுயத்தோடு அடங்குமா ஃபியலியா, செயலோடு அடங்குமா, செயலோடு என்ன செய்யும் இது அடங்கும், இது செயலோடு அடங்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும், செயலோடு அடங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டோடும் சம்பந்தப்பட்டு அறியக்கூடிய சில பண்புகள் என்ன செய்கின்றன, தனியாக உள்ள பண்புகள் இருக்கின்றன, செயலோடு சம்பந்தப்பட்ட பண்புகளும் இருக்கின்றன. அல்லாஹு தாலா அதாவது இரவின் இறுதி பகுதியில் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான், எதோடு சம்பந்தப்பட்டது செயலோடு, செயலோடு சம்பந்தப்பட்ட பண்புகள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது நான்காவது காயிதாவாக செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவதாக இறைவன் சில பண்புகள் இருக்குது, அதாவது ஐந்தாவதாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அந்த பண்புகளை வந்து நம்ம எப்பையும் அது இறைவனுக்கு இருக்கு இல்லை என்பதை எப்படி வருகிறது என்பதை வச்சுதான் என்ன செய்யணும், அது சொல்லணும். உதாரணமாக இறைவன் சதி செய்வானான்னு ஒரு ஆள் கேட்கலான்னு என்ன போய் சொல்லுவீங்க? உங்களுக்கு மனசுக்குள்ளே முதல்ல என்ன வரும்? சரி, இறைவன் சதி செய்ய மாட்டான், அப்படித்தான் என்ன செய்ய நம்மளுக்கு வரும் சிந்தனையில், எப்படி வரும் இறைவன் சதி செய்ய மாட்டான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், வயம் குருன வயம் குருல்லா வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன், அவர்களும் சதி செய்கிறார்கள் அல்லாஹ்வும் சதி செய்கிறான், அல்லாஹ் சதிகாரர்களில் மிகவும் சிறந்தவன் என்றான். அல்லாஹு தஆலா சதிகாரவர்களில் சதிகாரன் மிகவும் சிறந்தவன் அப்படின்றான். அல்லாஹ் கோபக்காரனான கேட்கிறான்னு வைங்களேன், எப்படி இருக்கும் கோபக்காரன் நம்ம அல்லாஹ் சொல்றதுக்கு ஒரு நல்ல சிபத்து மாதிரியான செயல விளங்கல்ல. அப்ப இந்த டைம்ல நல்லா குர்ஆன் என்ன சொல்ற, கதிபல்லாஹு அலைஹிம் வலஅனஹும், அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டான், அல்லாஹ் அந்த சாபம் செய்யறவனா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நம்ம அஸ்மா சிபாத் படிக்கிற நேரத்தை எப்படி கையாளுவோம், எப்படி செய்யறதுன்னா யோசிப்போம் சரியா? அல்லாஹ் சொல்லவும் செய்யறான், கோபக்காரனா இந்த ஆள் கேட்கிறாரு, அப்ப இதுக்கு எப்படி சொல்ற, அல்லாஹ் கட்டுமையானவனோ அப்படின்னு ஒரு ஆள் கேட்கிறான்னு வைங்களேன், அப்படி அல்லது அல்லாஹ் ஒரு ஆள் இப்படி கேட்கிறாரு, என்னது அல்லாஹ் வந்து இலகுவானவன் எப்பயும் அல்லாஹ் என்ன செய்வான், கணக்கெடுக்காம தான் என்ன செய்வான் இருப்பான், இப்படி சொல்லலாமா? இது மிக முக்கியமான அம்சம், நம்ம இதை எப்படி சொல்லணும் அப்படி என்பது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் உதாரணமா அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடியவன் வரும், அல்லாஹ் தஆலா எக்ர வெறுக்க கரிக வெறுத்தான் வரும். அப்ப அல்லாஹு தஆலா அடிக்கடி வெறுத்துட்டு இருப்பானோ அப்படின்னு ஒரு ஆள் கேட்டான், எப்படி வளர்க்கும் சொல்றது, குர்ஆன் வெறுக்கிறத சொல்லிக்கிறான், எப்படி சொல்வது? இந்த இடங்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா, இன்னொன்றோட சேர்த்து சொல்லுவோம், சதி செஞ்சவனுக்கு அல்லாஹ் சதிகாரன், சதி செய்கின்றவனுக்கு இறைவன் சதி செய்வான், அதாவது கோபத்துக்குரிய செயல் செய்கின்றவனுக்கு இறைவன் கோபத்துக்குரிய தனியா என்ன செய்யக்கூடாது, இறைவனுடைய சிபத்தாக சொல்லக்கூடாது. படைப்பாளனாண்டு கேட்டா நம்ம தாராளமா சொல்லிடலாம், அறிவுள்ளவனாண்டு கேட்டா இறைவன் தாராளமா சொல்லிடலாம், முழுக்குள்ளவன் ஆட்சி உள்ளவனா தாராளமா சொல்லிடலாம், இறைவன் வந்து வரக்கூடிய ஆற்றல்னு சொல்லிடலாம், ஆனா கோபப்படுவானா அப்படின்னு கேட்டா கோபப்படுவான்னு சொல்லலாம், கோபக்காரனாண்டு கேட்டா அதை எப்படி சொல்லணும் தெரியுமா, யாரோடு இறைவன் கோபக்காரனாய்ப்பாண்டா, பாவிகளோடு இறைவன் கோபம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும் சரியா? ஏன்னா இந்த விஷயத்துல விளக்கம் இல்லாதனால பெரும் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடிய சிலர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதிக்கிறாங்க, சுனாமி வந்தது, இப்ப நேபாள் பூகம்பம் வந்ததுனே தானா ஒரு கற்பனை வளர்த்துக்கிறது, அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் போட்டு எழுதிடுறது, அல்லாஹ்வுடைய தண்டனை அப்படின்னு சரியா, அல்லாஹ்வுடைய தண்டனை அப்படின்னு எழுதிடுறது. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தண்டனைன்னு அல்லாஹ்விட்ட ஒரு நீதி இருக்குமா இல்லையா? முதல்ல அமெரிக்காவுக்கு வரணும், முதலாவது என்ன செய்யணும், அவன் செஞ்ச அநியாயத்தை விட இல்லைன்னா நம்ம எல்லா இடத்துலயும் பேசுறோம். அப்ப அல்லாஹு தஆலா அநியாயக்காரனுக்கு அவகாசம் கொடுப்பானு, இந்த அநியாயக்காரனுக்கு அவகாசம் கொடுத்துட்டு அந்த அநியாயக்காரன் என்ன அல்லாஹு தஆலா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப எதையும் நம்ம சரியாக கையாளுதல் இருக்குது. என்ன நம்ம எப்படி அல்லாஹ் விளங்கி வச்சுக்கிறோம்னா, கோபப்பட்டா மனுஷனுக்கு கோபம் தான் இறக்கம் காட்டிடலாம், ஒரே நேரத்துல கோபத்தோட ஒரே நேரத்துல இறக்கமாவும் என்ன செய்யலாது இருக்கல, ஒன்று கோபம் ஒன்று இறக்கம். அல்லாஹ் ஒரே நேரத்தில் மூமின்களோடு கருணை உள்ளவனாகவும் அதே நேரத்தில் காபிர்களோடு கோபம் உள்ளவனாகவும் ஒரே நேரத்தில் இருப்பான். அல்லாஹ்வுடைய சிபத்தது ஒரே நேரத்தில் கொழுத்து கொண்டும் ஒரே நேரத்தில் தடுத்து கொண்டு இருப்பான், ஒரே நேரத்தில் சபித்து கொண்டும் ஒரே நேரத்தில் கருணை காட்டி கொண்டு இருப்பான். அது யாருடைய பண்பு? அல்லாஹ்வுடைய பண்பு. அப்ப இது நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். இது அந்த பிரச்சனைக்கு வரல, எப்படி அணுகணும் இறைவனுடைய சிபத்தை அணுகிற விஷயத்துல இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், அணுகுவோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல எங்க யூஸ் பண்றா நீங்க பாத்தீங்கன்னா, பாவத்துக்கு எதிராக, சதிக்கு எதிராக, மோசமுக்கு எதிராக, துரோகத்துக்கு எதிராக, அப்படித்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அவர்களை இறைவன் ஏமாற்றக்கூடியவன் அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்றுக்காரன் சொல்லலாமா? நஊதுபில்லாஹி மின்னா, அப்படி இல்ல, அதை எப்படி சொல்லணும், ஏமாற்று வேலை செய்கின்றவர்களை இறைவன் என்ன செய்வான், ஏமாற்றுவான். எனவே இந்த மாதிரி சிபத்துக்களை கேட்டா அதோட சேர்த்து தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். இறைவன் கடுமையானவனா, வேதனை தண்டனை செய்வது கடுமையானவன், யார குற்றவாளி, சதீதுல் இகாப், யா சதீதுன்னு துவா கேட்டக்கூடாது, கடுமையானவனே நினைச்சு கூடாது, துவா கேட்டக்கூடாது, சதீதுல் இகாப் அப்படி என்று சொல்ற இறைவன் கடுமையானவன், யாரோட கடுமையானவன், பாவம் செய்கின்றவர்களோடு கடுமையானவன். இந்த சிபத்துக்கள் இங்க சேர்த்து சொல்ல வேண்டும், இது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனா இப்ப சதி என்ற சிபத்து, இந்த சிபத்துல வேற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க, ஒரு ஆறாவது ஏழாவது காயிதாக்கள் அது வரும். அப்ப இது மிக முக்கியமாக எத்தனாவது காயிதா, எத்தனாவது சொல்லி முடிச்சுக்கிறது, ஐந்து காயிதாக்கள் சரியா, ஐந்தாவது மிக முக்கியமான காயிதா, அல்லாஹு தஆலா எதையெல்லாம் அதாவது எதிரான சிபத்துக்களாக சொல்றானோ அது யார் அந்த சிபத்துக்களை செய்வார்களோ அவர்களுக்கு, அவர்களோடு சம்பந்தப்பட்ட என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அதாவது ஏழாவது ஆறாவதாக, இறைவனுடைய சிபத்துக்கள்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், அதாவது இறைவனுடைய சிபத்துக்கள் நம்ம எப்பொழுதும் ஹசர் பண்ணக்கூடாது. ஏற்கனவே பார்த்தோம், ஹசர் பண்ணக்கூடாது. ஹசர்னா இறைவனுடைய பண்பு பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் எது இல்லை, வரையறை இல்லை. வரையறை இல்லை, வரையறை இல்லைன்னா என்ன, 99 தான் சொல்லக்கூடாது, 100 தான் சொல்லக்கூடாது, சிபத்துக்கள் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல, இறைவனுடைய எதுவும் வரையறை அற்றது, இறைவனுடைய எல்லாமே வரையறை அற்றது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இன்னல் இல்லாஹி திஸ்அத்தின இஸ்மா, அல்லாஹு தாலாவுக்கு 99 நாமங்கள் பெயர்கள் உண்டு அப்படி என்று சொன்னா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்டா, 99 மட்டும்தான், வேறு இல்லை என்ற அர்த்தம் அல்ல. 99 மட்டும்தான் மஃஹூமுல் அதத் என்று சொல்லுவாங்க, 99 மட்டும்தான். ஜெயித் வந்தான்னு ஒரு ஆள் சொன்னா ஹாமித் வரவில்லை என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்கு அது எப்படி, ஜெயித் வந்தான்னு சொன்னா ஹாமித் வரல, இப்ராஹிம் வரல அப்படின்னு அர்த்தம் அல்ல. சில இடங்கள்ல தான் மாற்றி வழங்கலாம், சில இடங்கள்ல தான் போன 4 பேர்ல 2 பேர் மவுத் ஆகிட்டாங்கன்னா அடுத்த அர்த்தம், மற்ற 2 பேர் மவுத் ஆகலன்ற அர்த்தம். இது எல்லா இடத்துலயும் விளங்க இயலாது, இது எல்லா இடத்துலயும் விளங்க முடியாது. ஹாமித் வந்தான் அப்படின்னா மத்த யாரும் வரலன்ற அர்த்தம் அல்ல, அந்த இடத்துல அப்படி என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது. 99 பேர்கள் இறைவனுக்கு உண்டு என 100 இல்லைன்னு அர்த்தம் அல்ல. 99 பேர் உண்டு, அந்த 99 பேரை நீங்க என்ன செய்ய பாடம் பாக்கணும், அல்லாஹ் தாலாவுக்கு 99 தான் பேர் உண்டு வார்த்தை வந்திருந்தா தான் என்ன செய்யணும், அப்படி வழங்கணும். 99 பேருண்டு, யார் மனநம் விட்டு அதை புரிந்து நடைமுறைப்படுத்துகிறாரோ விளங்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுத்தால சொர்க்கம் கொடுப்பான்னு செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த 99 பேர் என்ன அப்படி என்றது எனது அபூதாவுத் திருமதியில ஹதீஸ்கள் வருகின்றன, பலகீனமான ஆதார, அதாவது ஆதாரபூர்வமற்ற செய்திகள். அதனால 99 செய்தியில வரக்கூடிய சில செய்தி, சில அதாவது பேர்கள் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்ன செய்து வருது, ஆனா இன்னும் சில பேர்கள் அதுல என்ன செய்யல, குர்ஆன் சுன்னால சஹியான ஹதீஸ்ல இதுல என்ன செய்யல, வரவில்லை. அப்ப 99 பேர்களை குர்ஆன் சுன்னால இருந்த எடுத்து நிறைய பேர் எடுத்து எழுதிக்கிறாங்க, குர்ஆன் சுன்னால இருந்த எடுத்து எழுதிக்கிறாங்க. 99 தாண்டி என்ன செய்யலாம், 100,000 பேர்களுக்கு மேல என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். உதாரணமாக சித்தீர், சித்தீர் வந்து 99 லிஸ்ட்ல வராது, விளங்கிட்டா. சித்தீர்னா என்ன, இறைவன் வந்து அதாவது மறைத்துக் கொள்ளக்கூடியவன் அர்த்தம். சித்தீர்னா சித்தார், நம்ம அந்த திரைய சொல்றோமே, மறைத்துக் கொள்ளக்கூடியவன் அர்த்தம். அதே போல ஹயி, ஹயின்னா என்ன, வெட்கப்படக்கூடிய இறைவன் அப்படி என்பது அர்த்தம். ஹை என்று சொன்னால் இறைவன் மிகவும் வெட்கப்படையாக, ஹையும் சித்தீரும் அல்லாஹுத்தால வெட்கப்படக்கூடியவன், அதாவது இந்த மறைத்துக் கொள்ளக்கூடியவன். எனவே இறைவன் அடியார்கள் மீது அவர் ஹராம் செய்வதை பார்த்து மிகவும் ரோசப்படுகிறான் அப்படி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அதை சொல்வதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடங்கள் எல்லாம், அத ஒரு ஷேக் அல்பானியுடைய ஒரு சம்பவம் சொல்லுவார்கள், ஒரு வாகனத்துல போயிருக்கிற நேரத்தில் ஒரு வாகன சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வாகன தலைகீழாக மிரண்டும். அவர் ஷேக் அல்பானி எப்ப என்ன செய்வார்னா, அவர் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சுன்னா ஹதீஸ்ல வந்திருந்தா லைஃபா சரியான பார்த்தா என்ன செய்வாரு, வைக்கக்கூடிய அளவுக்கு சுன்னாவோட நெருக்கமா இருந்தவர். அந்த ஆக்சிடென்ட் பட்டு மக்கள் எல்லாம் ஒரு இதாகிற நேரத்தில் ஒரு மார்க்கத்துக்கு முறை என்ன செய்யறாரு, யா சத்தார் யா சத்தார் என்ன செய்யறாரு அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப ஷேக் அல்பானி அந்த காயங்களுக்கு மத்தியில் என்ன சொல்றாருன்னா, சத்தார் என்பது ஹதீஸ்ல வரல, சித்தீர் என்ற வார்த்தை தான் என்ன செய்யுது ஹதீஸ்ல வருது. ரெண்டும் ஒரே கருத்து, ரெண்டும் ஒரே கருத்து, சித்தி ரெண்டு வருது, அல்லாஹ்வுக்கு சத்தார் என்ற பெயர் இல்லை அப்படின்றார். அப்ப பாருங்க, சுன்னால எவ்வளவு கவனமா இருந்தார் அந்த இடங்கள்லயும், இறைவனுடைய நாமம் நம்ம சூட்டுற நேரத்தில் ஹதீஸ்ல என்ன செய்யணும், ஆதாரமாக இருக்கணும். அப்ப சித்தீர் சத்தார், சித்தீர் சாத்தீர், இந்த ஹதீஸ் எல்லாம் ஹதீஸ்ல என்ன செய்யல வரல. அப்ப நம்ம சித்தீர் என்ற பேர் தான் ஹதீஸ்ல என்னது வரக்கூடிய செய்தியாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். முஹி சரியா, முஹில் மௌத்தா அப்படின்ட்டு வரும் வணங்கிட்டானே, ஆனா முஹியன்னு தனிப்பேர் இறைவனுக்கு என்ன செய்யல எங்கேயும் வரல. அப்ப அதனால இறைவனுக்கு என்னென்ன பேர்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ஹதீஸ்ல வாதான முதலாக என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல இறைவனுடைய வார்த்தைகள் ஹசர் இல்லை, வரையறை இல்லை என்பதை நம்ம ஆறாவது காயிதாவா புரிஞ்சுக்கணும். ஏழாவதாக, அதாவது இறைவனுடைய சிபத்து விஷயத்துல எதெல்லாம் கமாலாக இருக்குதோ, இறைவனுக்கு அதில் பூரணமான அந்த பூரணத்துவம் கிடைக்கும். உதாரணமாக இந்த உலகத்தில் மனிதனுடைய விஷயத்தில் எது கமால், ஒரு மனிதன் வந்து அவருக்கு குழந்தை இல்லை சரியா, அல்லது அவருக்கு எனது பணம், அவருக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னா தூங்காதாலப்பா அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா, நோயாளி என்றுவோம் விளையாடுறேன். ஒரு ஆளுக்கு தூக்கம் இல்லைன்னு வைங்களேன், அந்த ஆள் நோயாளி என்றுவோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் எனக்கு தூக்கம் இல்லைன்றான், எப்படி லா தாஹுதுஹு சினத்துன் வலா நௌம், எனக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ இல்லை. இறைவனுடைய விஷயத்தில் அது கமால், இறைவனுடைய விஷயத்தில் தூக்கம் இல்லைன்றது கமால். இறைவனுடைய விஷயத்தில் அப்படி கமால் என்பதற்காக உலகத்தில் ஒரு அழிவர் தூக்கமே இல்லாத அளப்பாண்டா என்ன செஞ்சிருவோம், இதுக்கும் பூர்வ பிரச்சனை ஆயிரும். அதனால தொடர்பு வச்சுக்கலாம் அமைக்கிறேன் நல்லதுன்னு தான் சொல்லுவோம். அப்போ எது கமால் என்பதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல இவர் வந்து சாப்பிடவே மாட்டார், இவர் வந்து சாப்பிடவே மாட்டார்னு அப்போ நல்ல செலவுக்கு மிச்சமாக நம்ம சேர்த்துக்கொள்வோமா இல்லை, என்ன நினைப்போம், இது குறை கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கலாம் போல இது அப்படியே நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கமால் அது. எங்களுடைய விஷயத்தில் எது கமால், சாப்பிட்றதும் கமால். ஆனால் இறைவனுடைய விஷயத்தில் தானே நக்ஸ், குறை. அதே போல குழந்தை இல்லாமல் இருக்கிறது, அவர் குழந்தை இல்லாதவர் அப்படி பாராட்டிடுவோம், பாராட்டிட மாட்டோம். ஆனால் இறைவனுக்கு லம்ய தஹிர், அதாவது சாஹிபத்தம் ஒலா ஒலதா, தனக்கு மனைவியும் இல்லை பிள்ளை இல்லை. மனைவி இல்லைன்றது எங்களுக்கு குறை, இறைவனுக்கு பூர்ணத்துவம். குழந்தைகள் என்பது எங்களை மனிதனுடைய எண்ணத்தில் குறை, இறைவனுக்கு அது பூரணத்துவம் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப கமால் என்ற விஷயம் சிபத்துல் கமால். அதே போல மனிதன் விஷயத்துல மறக்கிறது பூரணம், ஒரு மனிதனுக்கு வந்து அது ஓவர் மறதியா நோய் அது வேற, சரியா? மறக்கிறதுன்றது மனிதன் விஷயத்துல பூரணத்துவம். அதனாலதான் மரணத்தை பத்தி எல்லாம் பயானை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போறதும் கொஞ்சம் மறந்துருது. அதே லெவல்ல இருந்தோம்னா வாழ மாட்டோம், அப்படித்தானே? சாப்பிட மாட்டோம், மக்களோட பேச மாட்டோம், ஏன் அதே லெவல்ல இருக்கிறீங்க? பயானில் கேட்ட மாதிரியே இருந்தீங்கன்னு மரணத்தை பத்தி அச்சத்தோட, தொழிலுக்கு போக மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டேன், எல்லாம் பயங்கரமான ஒரு இது இல்லைங்க, எல்லாம் மறக்க செய்யறான். போன வருஷம் தந்தை மரண நேரத்தில் அழுகிற மாதிரி அடுத்த வருஷம் அவருக்கு நினைச்சாலும் அலையெல்லாம் இருக்குது, ஏன் மறந்துட்டார். மறதி மனிதனுடைய விஷயத்துல ஒரு பூர்ணத்துவம் வாழ்க்கை ஓடுறதுக்கு. ஆனா இறைவன் மறக்கக்கூடியவன் அல்ல, இறைவன் மறக்கக்கூடியவன் அல்ல, அவன்கிட்ட கமால் அது, சிஃபத்துல் கமால். அதனால என்ன புரிஞ்சுக்கணும்னா, எதெல்லாம் இறைவனுக்கு சிஃபத்துல் கமாலோ, என்ன பூரணத்துவமோ, அது இறைவனுக்கு முழு வடிவில் உண்டு அப்படின்னு என்ன செய்யணும், நம்பணும். அப்ப அதுக்கு சிஃபத்துல் கமாலுக்கு எதிரானதெல்லாம் என்ன, குறை. எதெல்லாம் இறைவனுக்கு குறையாக இருக்கிறதோ அது இறைவனிடத்தில் அறவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணும். இது பொதுவான ஒரு காயிதா, இது வந்து பொதுவான ஒரு காயிதா. எப்படி இறைவனுடைய விஷயத்தில் எதெல்லாம் சிஃபத்துல் கமாலோ பூரணத்துவமாக இருக்கிறதோ அது இறைவன்கிட்ட என்ன செய்யுது, முழுமையாகவே என்ன செய்கிறது, இருக்கிறது என்று நான் நம்ப வேண்டும். எதெல்லாம் குறையாக இருக்கிறதோ அதெல்லாம் என்ன, இறைவனுடைய விஷயத்தில் அறவே இல்லை அப்படின்னு என்ன செய்ய வேண்டும், நாம் நம்ப வேண்டும். இது ஏழாவது மிக முக்கியமான அம்சம் என்பதை புரிஞ்சுக்கிறோம். எட்டாவதாக, இறைவன் எதையெல்லாம் தனக்கு நஃபி செய்கிறானோ, இது வந்து முன் சென்ற சம்பந்தத்தோட அடங்கினாலும் கூட ஒரு விரிவாக கருத்துக்காக நான் எட்டாவதாக சொல்லிக்கிறேன். எதெல்லாம் நஃபி செய்கிறானோ அதுக்கு எதிரானது இறைவனுக்கு உண்டு என்று நம்பணும். நஃபி செய்கிறான் உதாரணமா, வலா யத்லிமு ரப்புக அஹதா, உமது இறைவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டார். இப்படி மறுக்கிற நேரத்தில் நாங்க எப்படி சிபத்தை நம்பணும் தெரியுமா, இறைவன் எல்லோருக்கும் நீதியில் முழுமையாக இருப்பான் அப்படின்னு நம்பணும். எப்படி வலா யத்லிமு ரப்புக அஹதா, இறைவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான்டா, இறைவன் அறவே அநியாயம் செய்ய மாட்டான் என்றது நம்பணும். அது ஏழாவது காயிதா. எட்டாவது என்ன, நீதியில் இறைவன் என்ன செய்வான், முழுமையாக இருப்பான் அப்படின்னு நம்பணும். இறைவன் தனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறானோ அதுக்கு எதிரானது இறைவனுக்கு உண்டு என்று என்ன செய்யணும் நம்ம நம்ப வேண்டும் இறைவன் தனக்கு எதையெல்லாம் மறக்கிறானோ ஏனென்றால் அது இல்லை ஏனென்றால் இது இல்லை அப்படி நம்ம உதாரணமாக இறைவன் மறக்க மாட்டான் அப்படின்னு இறைவன் சொல்றான்னு வைங்களேன் எப்படி நம்பணும் இதை இறைவன் அறவே மறக்க மாட்டான் என்று நம்புவதோடு இறைவன் எல்லா விஷயத்தையும் அறிந்தவன் ஞாபகம் உள்ளவன் ஒன்று அவனை விட்டு என்ன செய்யாது தப்பாது என்பதை உள்ளடக்குது. விளங்கிட்டா இறைவன் உதாரணமாக அதாவது தனக்கு மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் குழந்தைகள் இல்லை மனைவி இல்லை அப்படின்னு இறைவன் தனக்கு மறுக்கிறான் அதுக்கு மாற்றமான என்னது இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லாமல் பரிபூர்ணமான அதாவது தன்னகத்தே உள்ள எல்லா விஷயத்தோடும் போதுமானவனாக இறைவனை செய்கிறான் இருக்கிறான் என்ற நம்புறது அதனால தான் அல்லாஹு தாலாவுடைய சில முக்கியமான சிஃபத்துக்கள் நீங்க பார்க்கலாம் இந்த அமைப்பில் வருவதை பார்க்கலாம் இது எட்டாவது ஒன எப்படி வரும்டா, எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிடும். அசமத், உதாரணமா அசமத் என்ன, தேவைகள் அற்றவன் தன்னகத்தே பூர்ணமானவன். இரண்டு இருக்குது, தேவைகள் அற்றவன் தன்னகத்தே பூர்ணமானவன். இதை எதுல சேர்ப்பாங்கன்னு சொன்னா, எல்லா பண்புகளையும் உள்ளடக்கக்கூடிய பெயர்கள் என்ன செய்வாங்க, அதை சேர்ப்பார்கள். எல்லா பண்புகளையும் உள்ளடக்கக்கூடிய வேண்டா, அசமதாக ஒத்தன் இருக்கணும் என்று சொன்னா, அவன்கிட்ட எல்லா பூர்ணத்துவமான பண்புகளும் இருக்கணும், எல்லா குறையான பண்புகளையும் விட்டு அவன் என்ன செய்திருக்கணும், நீங்கி இருக்க வேண்டும். அதே போல அல் அதீம், அல் அதுவும் அப்படின்னா என்ன, அது மகத்தானவன் அர்த்தம். மகத்தானவன் எப்படி இருப்பா, மகத்தானவன் ஒரு சப்ஜெக்டை மட்டும் குறிக்காது. மகத்தானது என்ற சொல்லு வந்து ஒரு சப்ஜெக்டை மட்டும் குறிக்காது, எல்லாத்தையும் குறிக்கும். மகத்தானவனாக இருந்தா குறை இருக்க கூடாது, எதிர்க்கணும், முழுமையாக நிறைய என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்து குறிக்கும். இப்படியான சில பெயர்கள் அல்லாஹ்வுத்தால சொல்ற மஜீத், மஜீத், மஜித். மஜித் என்பது கண்ணியத்தை எல்லாம் தாண்டது, கண்ணியமானவன் மட்டுமல்ல, அதாவது தூய்மை எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய அம்சம். இப்ப மஜித் அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளையும் குறிக்கக்கூடிய பெயர்கள் ஒரு பட்டியல் சொல்லுங்கன்னா, அஸ்ஸமத், அல் அதீம், மஜீத். இந்த பெயர்கள் எல்லாம் என்ன, எல்லா பண்புகளையும் உள்ளடக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவைகள், எல்லா குறைகளும் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புல உள்ள பெயர்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், இதுல நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இது ஒரு சில இதெல்லாம் முக்கியமாக நம்ம அணுக வேண்டிய காயிதாக்கள் உண்டு. எத்தனை சொல்லிக்கிறேன், ஒன்பதுதானே, சரி சார். எட்டாவது என்ன, இப்ப நீங்க இதுக்கு முந்தி சொன்னது எட்டாவது, சரி அது தரத்தி வராதுதான், சரியா? நானே ஒரு நாலாவது என்னன்னு சொன்னீங்க நான் சொல்ல மாட்டேன், வரணும். ஆனா இந்த காகிதாக்கள் நீங்க அட்லீஸ்ட் இன்னும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க, அல்லது எனது இந்த ஓடிய வெளியே வர டைம்ல அதுல இருந்து எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் காகிதான்னு சொல்ல வரல, நான் பேசிக்கான விஷயங்களை மட்டும் என்ன சொல்றேன். அதாவது இப்னு உசைமின் அழகான ஒரு நூல் இருக்கிற தமிழ்ல வந்திருக்கோ தெரியல, கவாயிதுல் முஸ்லா, அல் கவாயிதுல் முஸ்லா அப்படின்ற நூல், அழகான ஒரு நூல். இது அல்லாம அதாவது சுலைமான் லஷ்கர் அழகான நூல், எல்லாம் கவாயிதுகள் சம்பந்தமாக, அதாவது அஸ்மாவ சிபாத்துக்களை பற்றிய சரியான புரிதல்கள் சம்பந்தமாகவே எழுதப்பட்ட நல்ல அழகான நூற்கலவைகள், சரியா? ஆனா நாங்க ஒரு பொதுவாக இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்புகள் பேர் விஷயத்துல ஆமாக நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு அறிவு என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தமெண்டா இப்ப இந்த அறிவோட நம்ம இறைவிட்ட பிரார்த்திக்கிற நேரத்தில் என்ன செய்யும், ஒரு உயிரோட முடியும். சரி, அடுத்ததாக ஒன்பது சொல்லிக்கிறேன். பத்தாவதாக இந்த பத்து பதினொன்று பனிரெண்டு நல்ல சிந்தனை கிடங்கு, இதை எடுத்தது மாதிரி இதை விட கொஞ்சம் ஒரு கவனம் எடுக்கும். அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை அணுகுகிற நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டியவைகள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை அணுகுகின்ற நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் மிக முக்கியமானவைகள் என்ன, அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை இஸ்பாத்து பண்ண வேண்டும். இவருடைய படிச்சதுதான், அதை நம்ம இதுல போட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்பாத் பண்ண என்ன, ஏற்றுக்கொள்றது, அல்லாஹ்வுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம இவ்வளவு படிக்கிறோம். இஸ்பாத் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா, அதான் மிக முக்கியம். பத்தாவது, எதிரிக்க கூடாது, பிலா தம்சீலி வலா தஅதீலி வலா தஷ்பீஹி வலா தக்யீஃப், இந்த நாலு என்ன செய்யணும், அல்லது தஹரீஃப், அல்லது தஹரீஃப், இந்த நாலும் இருக்கு. என்ன தஷ்பீஹ், தஹரீஃப் என்ற வார்த்தை எல்லாவற்றையும் உள்ளடக்கிற பொதுவான ஒரு வார்த்தை. தஷ்பீஹ், தக்யீஃப், தம்சீல், தஅதீல், இது இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த நான் சொன்ன நாலு டேம் இருக்குது, இது பிரபல்யம், இது பிரபல்யமானது. இப்போ முதலாவது பாருங்க, அல்லாஹ்வுடைய சிபத்துக்களை புரிஞ்சு கொள்ற மேலே இமாம் மாலிக் இப்னு அனஸ் சொன்ன ஒரு பதிலை சொல்வார்கள். அது இமாம் மாலிக் இப்னு அனஸ் ஒரு மக்கள் சபை, அப்ப எல்லாம் சரியான கொள்கை உள்ள மக்கள் நிறைந்திருந்த காலம் அது. சரியான கொள்கை உள்ள மக்கள் நிறைந்திருந்த காலத்துல குறுக்கு கேள்விகளை செய்தா உண்டாக்கிட்டு தான் இருப்பான். கேள்வி நீங்க கேளுங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட மனசுக்கே, மனசே நீ விரும்பினத்தை கேளுண்டா என்ன எல்லாத்துக்கு கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியும் தானே, உங்களோட மனசுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னு நீ என்ன கேள்வி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். அப்படி உங்க மனசு சொன்னா என்ன எல்லாம் கேட்கும், நீ மனுஷனாண்டெல்லாம் வேற கேட்கும், மனசு அப்படியா இல்லையா, கேட்குமா இல்லையா? அதுக்காக வேண்டிய அதுக்கு பதில் சொல்லி கேட்டிருப்போமானா, நான் மனுஷன் என்பதற்கான ஆதாரம் என்ன, அந்த கேள்வி விட்டுருவோம். நம்ம மனசுக்குள்ள என்ன செஞ்சிருவோம், இதெல்லாம் கிறுக்குத்தனமான கேள்வி, நம்மளே விட்டுருவோம், சரியா? மனசு கேட்க சொன்னா இது தாய் என்றவனுக்கு ஆதாரம் இருக்குதா, தந்தை என்ற ஆதாரம் இருக்குதா, பிள்ளை என்ற ஆதாரம் இருக்கலாம், மனசு கேட்கும். எனவே கேட்கறதெல்லாம் விட்ட பண்ணுவீங்களே, சமுதாய நாசமாயிரும். நன்றா புரிஞ்சுக்கலாம், சிந்தனையில வாரதெல்லாம் கேட்க விட்ட பண்ணுவீங்களே, சமுதாயம் நாசமாய். கேள்விக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, எது கேட்கலாம் தெரியுமா, இது முறையற்ற கேள்வியா, முதலாவது விஷயம். பதில் சொல்றதுக்கு முன்னால இது முறையற்ற கேள்வியா அப்படின்னு நிரூபி, முறையான கேள்விதான் அப்படின்னு என்ன செஞ்சிடணும், முதலாவது நிரூபிக்கணும். எனவே கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் என்பது நிபந்தனை என்பது பிழையான விஷயம். அல்லாவே சில கேள்விகள் ரசூலா சொல்லி முறையற்ற கேள்வி, அது உனக்கு அனிர்ரூஹின் அம்ரி ரப்பி வமா ஊத்தி துமின் அல்இல்மி இல்லா கலீலா, ரூஹை பத்தி கேட்கிறாங்க, உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்ட்டா அல்லாஹ், அப்படி சொல்லுங்க உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல என்ன நாலேஜ் இல்லைன்னு சொல்ல, நாங்க கேள்வியாக வந்தா நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், அதான் உண்மை, விளங்கிட்டா, நாலேஜ் இல்லைன்னு சொல்றதா உண்மை. அவத்த இது இயல்பா நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப கேள்வி கேட்க விடக்கூடாது. நல்ல ஒரு சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி கேள்வி, முறையற்ற கேள்விகள், நல்லவன் கெட்டு போற கேள்விகள் கொஞ்சம் இது, சும்மா நல்லா தான் எழுந்திருப்பான், இவன் கேட்டா தானே அப்படி ஒன்று தானே செய்து, என்னென்னது இவனுக்கு தேவையில்லாத ஒரு வசுவாஸ் வந்து அவன் ஒரு அளவோட நிறுத்திடுவான், இவனுக்கு டெவலப் ஆயிடும். இதெல்லாம் நடக்கு சமுதாயத்தில். மாலிக் இப்னு அனஸ் அந்த ஃபிக்ஹோடு இருந்தவர், ஒரு ஆள் வராரு, மாதா குலு ஃபில் இஸ்திவா, எல்லாரும் நல்லா எழுந்திருக்கிறார், அந்த டைம்ல ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு, என்ன மாதா குலு ஃபில் இஸ்திவா, இந்த அரசு எல்லாம் ஆகிவிட்டான், உயர்ந்து விட்டான், இருக்கிறான்னு சொல்றீங்களே, அது அப்படி என்ன என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நல்லா விளங்குது என்னன்னு விளங்குதலா இருக்கு சரியா அவ கேக்குறாரு. அப்ப அது மாலிக் ஒரு காயிதா சொல்ற மாதிரி சொல்றாரு. அல் இஸ்திவா மஅலூம், அல் இஸ்திவா மஅலூம், வல் கைஃபியத்து மஜ்ஹூலு, வல் ஈமானு பிஹி வாஜிபு, வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அஹ் அப்படின்றாரு. அக்ரிஜு ஹாதல் முப்தி. முதலாம் அம்சம் அல் இஸ்திவா மஅலூம், இஸ்திவா என்ன என்பது தெரிஞ்ச விஷயம். மொழி தெரியாதவர் வந்து கேட்கலாங்க, தமிழால் நம்ம கேட்கலாம் இஸ்திவான்ட தமிழ்ல என்னன்னு கேட்கலாம், தமிழ்ல அர்த்தம் என்னன்னு கேட்கலாம். அல்லாஹ்வுத்தல அரசுல ஆகிவிட்டான், அல்லாஹ் அரசுல இருக்கிறான், உயர்ந்து விட்டான், அது அப்படி விளங்கிட்டு. இதுல எப்படி கேட்க கூடாது மாலிக் விளங்கப்படுத்துறாருனா, முதலாவது தெரிஞ்ச விஷயம் இது. ஏனென்றால் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு வரிகட்ட பிரிவு உருவாகிச்சு, அவனோட பேர் முஃபவ்விதா. முஃபவ்விதான் என்ன தெரியுமா, அப்படி என்றாலே என்னன்னு தெரியாது, அல்லாஹ் இஸ்திவான்னு சொல்லிக்கிறான், அப்படி என்றாலே என்னன்றது எங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு சொல்லவங்களும் அது தெரியும். அல்லாட விஷயத்த சொன்னா அதுக்கு கருத்து இல்லைன்றாங்க, அரபு மொழியில கருத்து இல்லாம ஆக்கிடுவாங்க. கருத்து எங்களுக்கு தெரியும், தெரியான்னு சொல்றாங்கள நாங்க, அப்ப அர்த்தம் என்ன, முதல்ல அவங்களுக்கு மறுப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அல் இஸ்திவா மஅலூமுன், அல்லாஹ் தஆலா அரசன் ஆகிவிட்டான்னு எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் வருகிறான்டா தெரியும், அல்லாஹ் இறங்குகிறான் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் வெட்கப்படுகின்றவன்டா எங்களுக்கு தெரியும், என்னன்னு தெரியும் கருத்து. அதுதான் அல்லாஹ்வுக்குரிய கருத்து, அல்லாஹ் சொல்றது அதுக்குரிய அர்த்தம், அதுக்கு மாறுபாட்டம் வந்து இருக்கு. முதல் அம்சம் அதுக்கு கருத்தே தெரியாது, கூடாது சொல்ல அல்லாவுடைய விஷயம் அப்ப நம்மளுக்கு தெரியாது, ஜகல் தெரியும், எப்படி என்பது தெரியாது. எப்படி என்பது அல்லாஹ் அரசின் மீது ஆகிறான், அது எப்படி ஆகிறான் அப்படி என்பது எங்களுக்கு தெரியாது, இப்படி ஆகிறான் நம்ம சொல்லவும் மாட்டோம், அதான் அர்த்தம் விளங்கிட்டாங்க சரி. எப்படி என்பது தெரியாது, வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை நம்புவது கட்டாயம் வாஜிப், வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா, அதை பத்தி கேள்வி கேட்பது, எதை பற்றி, அல்லாஹ் அரசின் மீது ஆகிவிட்டானு கேட்பதல்ல, எப்படி ஆகிறது, என்ன மாதிரி ஆகிறது, எப்படி இருக்கணும் என்று கேட்பது சரியான வழிமுறை அல்ல, அது பிதாத், நூதனமான வழிமுறை. சொல்லிட்டு சொல்றாரு இந்த பிதத்துவாதியை வெளியே போடுங்க. மாலிக் என்ன சொன்னாரு, இந்த பிதத்தான கேள்வி கேட்டவரை நீங்க வெளியே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம இந்த சூழல்ல இருந்துட்டு அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு கேள்வி உண்டாகும், அப்படின்னா கேள்வி கேட்கறது ரைட் இல்ல, சும்மா அவர் கேட்டாரு வெளியே போட்டுன்னு சொல்லிட்டீங்களேன்னு வரும். எப்பயும் ஒரு சூழல்ல இருந்தா நீங்க யோசிக்கணும், நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, 100 பேர் இருந்து மார்க்க விஷயம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆள் எல்லாரும் உடன்பட்டு எல்லாரும் போனது ஒரு ஆள் எழும்பி, அதை நான் வந்து பிள்ளைன்னு சொல்றேன் திருப்பி மாறி பேசினா வைங்களே, எல்லாரும் முகமும் முதல்ல என்ன முடிவு எடுக்க தெரியுமா, நீங்க புறவு பேசுங்க விளங்கிட்டா கொஞ்சம் அங்கே போய் முடிச்சு நமக்கு அப்படி நடப்பமா இல்லையா, ஒரு வகுப்பை நினைப்போம், அது ஏன் நினைப்போம் என்று சொன்னால், இது அதாவது போற ரூட் என்ன செஞ்சிடும், மாத்திரை வெளியே போடுங்க. அதுக்கு காரணம் அன்றைக்கு அகலு சுண்ணா அதிகமாகிக்கிறாங்க, விதத்துவாதிகள் என்ன கூடி வைக்கிறாங்க, கேள்வி கேட்கிற பேர்ல விட்டோம்னா அந்த அடிப்படையிலே உள்ளுக்கு வந்துருவாங்க, எல்லாரும் அந்த அடிப்படையில் உள்ளுக்கு வந்துடும். ஆனால் இன்றைக்கு கேள்வி கேட்கிறவங்கள உடலேண்டா இருக்கிறவங்க காணாம போயிடுவான், எங்கிருந்து போயிடுவான், அகலு சுண்ணா ஒரு 4 பேர் இருக்கிறாங்களே, அப்ப அது அந்த சைடு தான் சரி போல, என்னது இங்கிருந்து போயிடுவாங்க. இதை ஷேக் அல்பானி அவர்கள் சில்சிலத்து நூர் வல் ஹுதா அந்த கசட்ல சொல்ற நேரத்தில் அஹதில் இமாம் மாலிக், இது இமாம் மாலிக்குடைய காலகட்டத்தில். ஆனா இன்றைக்கு நாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும், இந்த கேள்வி கேட்டா பஸ் இப்ப எங்களுக்கு தலைகீழா மாறிச்சு, தலைகீழா மாறினா என்ன, அகலு சுன்னா கொஞ்சம், விதத்துவாதிகள் அதிகம், இப்ப இங்கேயும் காப்பாத்தணும், அங்கிருந்து எடுக்கணும், எல்லா சுபஹாத்துகளுக்கும் பதில் சொல்லணும், சுபஹாத்து வராத வரைக்கும், சந்தேகங்கள் வராத வரைக்கும் நம்மளா உண்டாக்க கூடாது, வந்த பின்னால பதில் சொல்லாம இருக்க கூடாது. இமாம் அஹமது பின் ஹம்பல் வந்து கேக்குறாங்க, சஹாபாக்கள் குர்ஆன் படைக்கப்பட்டதா இறக்கப்பட்டதா, இறக்கப்பட்டேன்னு சொன்னாங்க, படைக்கப்பட்டதா படைக்கப்படலைன்னு சொல்லலதான், அதை பத்தி பேசலதான், நாங்களும் அமைதியா இருந்தா என்னன்னு கேட்டான், நாங்களும் அமைதியா இருந்தான்ட்ட. அம்மா ஃபி அஹதி சஹாபா ஃபனஅம் அம்மா ஃபி அஹதினா ஃபலா, சஹாபா கூட காலத்துல அப்படித்தான் அப்படித்தான் சொல்லணும், அது பேசிக்க கூடாது. இன்றைக்கு நம்ம பேசணும்ன்றாரு, இன்றைக்கு என்னது பேசணையே, பித்னா உண்டாகினவரை நீ மௌனமா இருந்தியடா, நீ எதுல சிரிக்கிறாய் என்ற அர்த்தம் என்ன செஞ்சிடும், இல்லாம போகுது. இதுதான் சலஃப் அறிஞர்களுடைய ஃபிக்ர். ஆனா இமாம் மாலிக்கை மட்டும் பார்த்து செலவு அறிஞருக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ஃபிக்கு என்னது இல்லை என்பதை பார்க்கிறோம். மாலிக் மாமோட கருத்துக்கு மறுப்பு சொல்வதா அப்படின்னு, மாலிக் மாம ரசூலான இடத்துக்கு வருவாரா, வரமாட்டாங்க. அல்லாஹ் ரசூல் இடத்துக்கு இந்த உலகத்துல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இமாம் மாலிக்கே என்ன சொல்றாரு, யார் எந்த வார்த்தை சொன்னாலும் மறுக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லா சாஹிப் ஹாதல் கபர், இந்த கபருடையவரை தவிர. அதனால குர்ஆன் சுன்னாவுக்குள்ள முக்கியத்துவம் எந்த அறிஞர்களுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. குர்ஆன் சுன்னால் ஒன்று வந்துட்டா அதுதான் அசல். ஆனால் ஒரு இமாமுடைய கருத்து அந்த காலத்துக்கு 100க்கு 100 இதை பொருத்தமா இருந்திருக்கும், அணுகுமுறையில இன்றைக்கு பொருத்தம் இல்லாம போயிருக்கும். இதை சொல்றதுனால அவர் நம்ம குறை கண்டன எடுத்து செய்யாது ஆகிறாது, அன்றைக்கு நம்ம இருந்தா அதைத்தான் செஞ்சிருக்கணும், இன்றைக்கு அது இருந்தா இமாம் மாலிக் இதைத்தான் என்ன செய்யணும செய்யணும், இல்லைன்னா அவருக்கு அவர் என்ன செய்ய முடியாது, மக்களுக்கு போய் நேர்வழி விஷயத்த சொல்ல முடியாது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப அஸ்ஸுஆலு பிஹி வாஜிப், இது நான் ஏன் மாதிரி சொன்னேன் சொன்னால், அதாவது இந்த ஜமாத்து தக்வீர் மற்றவர்களை காஃபிராக்கக்கூடிய என்ற அமைப்பில் ஒரு அமைப்பு புதுசாக உருவாகிட்டு வந்திருக்குது. அவங்க பையத்து குரூப்னு பேர் வச்சுக்க நிற்கிறாங்க. அவர்கள்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் வர கூப்பிட்டு வீட்டில் வச்சு பேசணும்னு கூப்பிட்டுட்டு இடையில பதில் சொல்லாமல் போக முடியாத ஒரு கட்டத்தில் வச்சு எங்களை சகோதரர்கள் ஒருவர் அஹ்ரிஜு ஹாதல் முபத்ததி என்றார், இந்த விதத்வாதியை வெளியே போடுங்கட்டார். கேட்டதுக்கு இமாம் மாலிக் ஆதாரம்ன்றாங்க. இவர் தான் கூப்பிட்டார் வீட்டுக்கு, சரியா? வீட்டுக்கு கூப்பிட்டு பதில் சொல்லி ஒரு கட்டம் வந்த உடனே விதத்வாதியை வெளியே போடுங்கன்றாங்க. இமாம் மாலிக் கூப்பிட்டாரா? அவரை கூப்பிடலை, நீ தான் கூப்பிட்ட, சரியா? எவ்வளவு பிக்கு, அதான் என்னடா தவறாக அணுகுமுறை, சலஃப்கள்ன்ட்டு பேசிட்டு தவறான முறையில் அணுகுவது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மிக முக்கியமான ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப இந்த இடத்துல இமாம் மாலிக் அழகான இரண்டு மூன்று விஷயங்களை விளங்கப்படுத்துகிறார். அதாவது தம்சீல் இருக்கக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது. இப்ப அல்லாஹ்வுதால இறங்கி வாராண்டா எப்படி உதாரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. தக்கீஃப் சொல்லக்கூடாது. தக்கீஃப் என்ன? இப்படித்தான் நம்ம செஞ்சு காட்டுறது, இப்படித்தான் என்பது முறைப்படுத்துவது, உதாரணம் சொல்றது. உதாரணம் சொல்றேன்னா இது மாதிரி அப்படின்றது. தக்கீஃப் முறைப்படுத்துறது, நம்ம இறங்கி நம்ம செஞ்சு காட்டுறது. தஸ்பீஹ் கிட்டத்தட்ட தம்சீலுக்கு உதாரணமாக வரும். எதுக்கு? உதாரணம் சொல்றதுக்கு உதாரணமா தஸ்பீஹ் ஒப்பிடுறது. அடுத்தது என்ன தெரியுமா? தஅதீல், நிராகரிக்கிறது. இமாம் மாலிக் சொன்ன மாதிரி கருத்து அப்படி சொல்ல இல்லை, அப்படி ஒன்று இல்லைன்னு என்ன செய்யறது? நிராகரிப்பது. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்துல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்னு பத்தூதா கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ரஹாலா, உலக பிரயாணி என்று பகதாத்தில் அறியப்பட்டவர். இவர் ரஹலத் இப்னு பத்தூதா ஒரு புத்தகம் இங்கே, இப்னு பத்தூதாவின் பிரயாணம்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, நம்ம இந்தியாவுக்கு போனேன் இலங்கைக்கு போனாலும் சொல்லுவார் அந்த புத்தகத்தில், சரியா? போய் அப்படியே வந்துட்டு பகதாத்துக்கு வந்தாராம். பகதாத்துக்கு வந்த நேரத்தில் இமாம் இப்னு தைமியா பார்த்தாராம். இமாம் இப்னு தைமியா என்ன செய்யறாருனா, மிம்பர்லேருந்து அல்லாஹ்வுத்தால இப்படித்தான் இறங்குவான் என்று இறங்கி காட்டினார். அல்லாஹ்வுத்தாலா இப்படித்தான் இறங்குவான், அல்லாஹ்வுத்தால இறங்குவான், இமாம் இப்னு தைமியா செஞ்சு காட்டினார் அப்படி என்று சொல்லி சொல்றாரு, சரியா? இப்னு பத்தூதா ஒரு பொய்யர், இப்னு பத்தூதா ஒரு பொய்யர், ஃபாராபி ஒரு பொய்யர், இப்னு சீனா ஒரு பொய்யர். எப்படி? இந்த இப்னு சீனா வைத்தியத்துறையில், வைத்தியத்துறையில பெரியவராயிக்கலாம், இஸ்லாமிய துறைக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை, இஸ்லாமிய துறைக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எந்த சேவை செஞ்சதும் இல்லை, அவரால் ஒரு பலன் அடைஞ்சதும் இல்லை. எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் மின் அஹதி தலால், வழிகட்டவர், தாலுன் முதில்லுன், வழிகெடுக்கக்கூடியவர், மற்றவர்களை வழிகெடுத்தவர், வழிகட்டவர் அப்படின்ற வார்த்தையில என்ன செய்யுது சொல்ல, சைத்தானடலாம் சொல்லிக்கிறார் சில அறிஞர்கள். ஏன் இஸ்லாத்துக்கு அந்த ஆளுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம வைத்தியத்துறையை தூக்கி வச்சுட்டோம், சரியா? வைத்தியத்துறையில இப்னு கய்யிம் அல் ஜௌசியா இருந்தார், எத்தனை பெரிய பெரிய அறிஞர்களா இருந்தாங்க, அதை பார்க்கணும். ஆனா இவர் ஒரு வழிதவர், இவர் இஸ்ல குர்ஆன படிக்கிறதை விட அதாவது வேற ஒரு கவிதைகளை படிக்கிற சிறந்தவர் சொன்னவர் யாரு? இப்னு சீனா. அது மாதிரியான இப்போ ஒருத்தர் தான் இந்த யாரு, அதாவது இந்த இப்னு பத்தூதாண்ட பொய்யர். அப்ப இவர் வந்து யார், இப்னு தைமியா வந்து மிம்பர்ல இருந்து இப்படி இறங்கினாராம், இப்படி இறங்கி காட்டினாராம். நஊது பில்லாஹி மின்னா, இப்னு தைமியாவோட வரலாற்றுல ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது, இப்படி காட முடியாது. அதுக்கு எதிராக இருந்தவர் தக்கீப், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு டேட்டா போட்டு சொல்லிட்டார். அவர் அந்த டைம்ல இமாம் இப்னு தைமியா ஜெயில, எப்படி சிறைச்சாலையில் இருக்கிறார் அவர், விளையாண்டா அந்த டைம்ல டேட்டா போட்டு சொல்லிட்டார், இந்த டேட்ல இருந்தார். ஆனா வரலாற்றுல கன்ஃபார்மா அவர் எங்க இருந்தார், அந்த சிறைச்சாலையில் இருந்தார். பொய்யர் அல்லாஹ்வுத்தாவோட வாயில என்ன செஞ்சிட்டான், பொய்ய சொல்ல வச்சான், பொய் ஆதாரமா வச்சானத்தை பாக்குறோம். எங்கேயும் நம்ம தக்கீஃப், தம்சீல், தஹரீஃப் இது செய்யவே கூடாது. அப்ப நாம எப்படி நம்பணும் அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் எப்படி நம்ம தெரியுமா? இஸ்பாத், முதலாவது அல்லாஹ் இதை தனக்கு இருக்கிறது என்று சொல்கிறானோ அவைகள் அனைத்தும் அவனுக்கு இருக்கிறது. எப்படி இருக்கிறது? பிலா தக்கீஃப், முறைமைப்படுத்தி காட்டக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது, உதாரணம் சொல்லக்கூடாது, அதுக்கு கருத்து இல்லை அப்படி என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஏத்துக்கிறது கருத்து இல்லை என்ன செய்யறது சொல்றது அப்படி சொல்லக்கூடாது. அதான் அல்லாஹ்வுத்தால அழகா சொல்லி காட்டுறான், எப்படி? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன். நம்மளும் கேட்போம், நம்மளும் பார்ப்போம், இல்லையா? நாங்களும் கேட்போம், நாமளும் பார்ப்போம். அல்லாஹ்வுத்தாலா கேட்கிறான், அல்லாஹ்வுத்தாலா பார்க்கிறான், அப்படின்னு என்ன செய்ய தெரியுமா? நாங்க கேட்கறத நம்ம ஏத்துக்கலனும், இறைவன் கேட்கிறான் ஏத்துக்கலனும், எங்களது கேட்டல் இறைவனது அந்த கேட்டலை போல் அல்ல, இறைவனது பார்வை எமது பார்வை போல் அல்ல. முதலாவது நஃபியு தஸ்பீஹ், முறைமை இல்லை என்று சொல்லிடணும். எதை போன்றும் அவன் இல்லை என்ற வார்த்தையை நாம் என்ன செஞ்சிடணும், சொல்லிவிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுருக்கமான நேரம் நான் இதை இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது, ஆனால் இது ஒரு 10வது காயிதாவாக இதை என்ன செய்யுங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காயிதாக்குள்ள இருந்து ஒரு 11, 12, 13 ஒன்று மூன்று விஷயங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அடுத்த வார தொடரில் மலக்குமார்கள் சம்பந்தமாக நுழைவதற்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் எடுத்து இந்த அம்சத்தை நான் என்ன செய்யலாம், சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் நினைக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம கொள்கையை தெரிஞ்சுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சூழ வழிகேடுகளையும் கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா ஹக்க அறிஞ்சிருந்தாலும் சில பொழுதுல நம்மளுக்கு வழிகேடு தெரியாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்கள்ல பெரும்பாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய நம்ம தெரியாதவங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்போம், அப்படி சொல்லிக் கொண்டிருப்போம் என்பதனால அதையும் ஒப்பிட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எல்லாம் தரட்டும். இல்மு வளர வளர நம்மளுக்கு ஜகல் போய்கொண்டே இருக்கும். இல்மு கிடைக்கிறதுல ஒரு பெரிய பிரயோசனம் என்ன தெரியுமா, நம்மளுக்கு என்ன தெரியாது என்று தெரிய வாரதா இல்முல பிரயோசனம். எவ்வளவு தெரியும்ன்றதல்ல, எப்படி இல்மு கிடைப்பதில் உள்ள மிகப்பெரிய பிரயோசனம் நம்மளுக்கு எவ்வளவு தெரிஞ்சது என்பதல்ல, எவ்வளவு தெரியாது என்பது தெரிய வந்தது. இல்மே இல்லாதவங்களை பாருங்க, சும்மா பேசிக்கிட்டிருப்பாங்க. ஏன் அவனுக்குள்ள பெரிய பிரச்சனை தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு தெரியுமன்றது அவனுக்கு தெரியாது. அவனுக்குள்ள பெரிய பிரச்சனை அதுதான். நீங்க படிக்க படிக்க ஆரம்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நீங்க முழுசா படிக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாத அறிவுக்கு வந்துடுவீங்க, இதெல்லாம் தெரியாத அறிவுக்கு வந்துடுவீங்க. அந்த இடம் வந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஒரு நல்ல நிலையை என்ன செய்து விட்டீர்கள், அடைந்து விட்டீர்கள் என்பது. அடிமட்டத்தில் இருந்தாலும் ஒண்ணு விளங்காது, முழுசா போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்டா, எதிரி அண்டகுலா எதிரி, தெரியும் அவருக்கு தெரியாதன்ற விஷயம், அவருக்கு தெரியாத விஷயம் அவர் தெரிந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு அறிவுடைய நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் இல்மையும் அதோடு சேர்த்து மார்க்கத்துடைய ஃபிக்ஹையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நபிக்கு சொன்ன ஒரு துஆ, வக்குல் ரப்பி ஜிதனி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு அறிவை அதிகப்படுத்து அப்படி என்று சொல்ல சொன்னார் அல்லாஹு தஆலா. அதனால் அடிக்கடி ரப்பி ஜிதனி இல்மா அப்படின்ற துஆவை கேட்க வேண்டும். அதோடு அல்லாஹுமின் அஸ்அலுக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் அற்ற அறிவை எனக்கு தந்துடாத, பிரயோஜனம் இல்லாத அறிவை தந்துடாத. உலக அதை அறிவு என்று தான் சொல்லும், ஆனால் லாயம்ஃபா எனக்கு அது பிரயோசனம் இல்லை, அந்த அறிவை எனக்கு தந்து விடாதே. இந்த பிரார்த்தனை நம்ம கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விளக்கம் தந்த மக்களை ஹாக்கியல் புரிவனாக. அதமா ஐந்தி உள்ள அல்மோ இந்த அல்லவா கூழு கூலி ஹாதவா அஸ்தபுருல்லாஹி வளக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சப்ஜெக்டில் கேள்வி கேட்டீர்கள். அதாவது அது நான் ஒரு இடத்துல சொன்னேன், தலைப்போட சம்மந்தம் இல்லை தான், ஒரு மேலதை விளக்கத்து சொன்னேன். அதாவது உம்மத்தன் வசத்தன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் சொன்னேன்னா, போன சென்ற வாரத்தில் உம்மத்தன் வசத்தன், அதாவது மத்திய நிலைய சமுதாயமாக உங்களை நாம் என்ன செய்தோம், ஆக்கினோம் என்று சொன்னேன். இந்த உம்மத்தன் வசத்தன் அப்படி என்ற அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதில் இன்றைக்கு பலவிதமான விளக்கங்கள் ஏற்படுத்திக்கிறாங்க. எப்படி தான் பொதுவாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, குர்ஆனுடைய ஒரு செக்ஷன் அந்த அப்படியே எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இன்னொன்றுக்கு போட்டு என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு இல்லை சொல்கிறாங்க. உதாரணமாக அதாவது தல்சமு ஜமாஅத்துல் முஸ்லிமின் இமாமமும், முஸ்லீம்களையும் முஸ்லீம்களுடைய இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வருது ஜமாத்துல் முஸ்லீம் என்று. உடனே தூக்கி என்ன செஞ்சாங்க, ஜமாத்துல் முஸ்லீம் ஒரு குரூப்புக்கு பேர் வச்சுட்டு அல்லாஹ் எங்களே தான் சொல்கிறான்ட்டான், அல்லாஹ் எங்களே தான் சொல்கிறான்ட்டு. அதே போல் என்னது அந்த ஹிஸ்புல்லா ஹுமுல் முஃப்லிஹூன், ஹிஸ்புல்லா தான் வெற்றி பெறுவார்கள் லபனான் ஹிஸ்புல்லா என்ன செஞ்சிட்டாங்க, குர்ஆனில் வருது அது. அதே போல் பாக்கியாத்து சாலியாத் மசால் உள்ளவங்க சொல்லலாமா, வல் பாக்கியாத்து சாலியாத்து ஹைருன் இந்த ரப்பி அப்படி சொல்லலாமா, அவங்க சொல்லலை. பாக்கியாத்து சாலியார் தான் இறைவிடத்தில் மிகவும் சிறந்தது. அப்போ அல்லாஹ் அந்த மதரசாபதியாக பாராட்டுறான், அதெல்லாம் என்னது அர்த்தம் இல்லை. இதே மாதிரி உம்மத்தன் வசத்தன் அப்படி என்று சொல்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நடுநிலையாக நாம் இருக்கிறோம். நடுநிலையை நிறைய பேர் எப்படி புரிஞ்சிக்கிறாங்க தெரியுமா, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிறாங்க, ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் வந்து எதிர்த்திருக்கிறான், இல்லை நடுநிலை என்ன தெரியுமா, நான் ரெண்டு பேரும் சம்மந்தப்படலை தான் நடுநிலைன்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு நயவஞ்சக நிலை, எது ஒத்தன் அடிக்கிறான் இன்னொத்த அடி வாங்குறான், நான் இது சம்மந்தப்படாமல் நடுநிலையாக போகும்ன்றது இருக்குதே, எது நீனும் அடிச்சிக்கப்படாது நீ வாங்கிக்கப்படாது என்றது நடுநிலை இல்லை நயவஞ்சக நிலை. ஒத்த அநியாயக்கார நீ அடிச்சிருக்க கூடாது, அதான் அதான் நடுநிலை. நடுநிலை என்னன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு சார்பாக நிற்கணும், பாதிக்கப்பட்டவனுக்கு சார்பாக, அதான் நடுநிலை. ரெண்டே விட்டுப்பட்டு நான் புதிய ஒரு கருத்தை எடுக்கிறது என்னது நடுநிலை இல்லை. ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிறாங்க, ஒரு சமுதாயமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, நான் நடுவில் இருந்துக்கிறது சண்டை பிடிக்காங்க சண்டை பிடிக்காங்க அப்படி சொல்றது இல்லை. அடித்தவனை பார்த்து அடிக்காதேன்னு சொல்லு, ஒத்த அடி வாங்கிட்டு இருக்கிறான், ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்கொள்ளாதீங்கன்னு சொன்னால் நல்ல வசனமாது, ஆனால் அவன் அடிக்கவே இல்லையே, அவனை பார்த்து ரெண்டு பேரும் சண்டை பிடி, நீ இவனுக்கு அடிக்காத அநியாயம் விளைக்கப்படுறான்னு சொல்றதான் நடுநிலைன்றதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நடுநிலைன்ற என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா ரெண்டுக்கு இல்லாமல் நடுவால் ஓடிடுறது, இது நடுநிலை கிடையாது, இது வந்து நயவஞ்சக நிலை. இதை நயவஞ்சக நிலை. இப்போ முனாஃபிக்கள் எடுத்த நிலை என்ன, காபிர்களை எதிர்த்து வராங்க, முஸ்லீம்கள் எதிர்த்து போறாங்க, முனாஃபிக் என்ன சொன்னாங்க, எதிர்த்தும் போகுவானா எதிர்த்திருக்கான் நடுநிலை குந்திக்கலாம், நான் உங்களோடையும் தான் அவர்களோடையும் தான், நயவஞ்சக நிலை உங்களோட தான் அவர்களோட தான் நயவஞ்சக நிலையா இல்லையா. எனவே என்ன புரிஞ்சுக்கணும், இது நடுநிலை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தன் வசத் நடுநிலை என்று சொன்னது டோட்டல் முஸ்லிம் சமுதாயத்தை, யார் சொன்னது, வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசத்தன், ஜஅல்நாக்கும் உங்களை உங்களிட யாரு முஸ்லிம் சமுதாயத்தை, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மத்தியில, யூத சமுதாயத்துக்கு மத்தியில, இன்னும் வேற வேற நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு மத்தியில உங்களை நடுநிலையான சமுதாயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், ஆக்கி இருக்கிறான். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள ஒரு இயக்கத்தை ஆக்கினா அல்லாஹ் தஆலா எங்க என்ன செய்யல சொல்லல, ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வசத்தன் உங்களை நடுநிலையான சமுதாயம் ஆக்கி இருக்கிறான்னு சொன்னா, நாளை மறுமையில நீங்க தான் இந்த டோட்டல் உலகத்துல வந்த சமுதாயத்துக்கு நடுநிலை மக்களாக என்ன செய்வீங்க, வருவீங்க, ஹக்கன் பக்கம் என்ன செய்வீங்க, இருப்பீங்க. அப்படி வேற எந்த சமுதாயத்துக்கு சிறப்பு என்ன செய்யல, நான் கொடுக்கலன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். விளங்கிட்டா, உம்மத்தன் வசத் ஒரு செய்தி சொல்லுவாங்க, அத ஹைருல் உமூரி அவுசத்துஹா, விடயங்கள் எல்லாம் மிகவும் சிறந்தது நடுப்பகுதி நடுவில் உள்ளது அப்படின்னு. அது வந்து ரசூலுல்லாஹி சொன்னதல்ல, அது நடுவ ரசூல் சொன்ன. எந்த இடத்துலையும் நடுநிலை என்பதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளும் சொன்னால், எது சரியோ அதன் பக்கம் இருத்தல், நடுநிலை சமுதாயம் சொல்றது. நாளை மறுமையில இறைவன் எல்லாரையும் விசாரிச்ச பின்னால எல்லா மக்களுக்கும் சாட்சியா யாராக்குவா? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு சமுதாயத்தை ஆக்குவா. இது ரசூல் ஸல்லல்லாஹு சமுதாயம் டோட்டல் உம்மத்துக்கும் சுஹதா சாட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். அங்கே நம்ம செய்யற வேலை என்ன? நபிமார்களுக்கு சார்பாகவும் ஏனையவர்களுக்கு எதிராகவும் என்ன செய்வோம்? சாட்சி சொல்வோம். இதுதான் வசத். எனவே நடுநிலை என்பது ரெண்டு பேருக்கும் படாம போறதல்ல. எப்பொழுதும் நம்ம எது ஹக்கோ அதுக்கு சார்பாகவும் எது பாத்திலோ அதுக்கு எதிராக இருப்பதுதான் நடுநிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் விளக்கம் பெற்ற மக்களாக இம்மனைவர் ஆக்கியர் கூறி வணங்க. அதை மாய்ந்தி வல்லி வலக்கும்